ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்திலும், நம்முடைய ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய விளையாடப்பெற்ற நாமத்திலும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதோடு கூட சேர்த்து விழுப்புரத்தில் காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் முன்பதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான நல்ல நாளில் உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தை நிமித்தம் நிற்பது ரொம்ப சந்தோஷம். எல்லாவற்றிற்கும் மேல இந்த ஒரு நாளில் இந்த மனத்தாழ்மை என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு நாள் முழுசும் நம்ம தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப தேவனுக்கு ஏற்ற ஒரு விஷயமாயிருக்கு. ஏனென்று சொன்னால், குணலட்சணங்கள் பற்றி ஒருவர் கற்றுக்கொள்ளும் போது அது உண்மையிலேயே தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செயலாக, ஒரு காரியமாக அது இருக்கு. அந்த முறையில இந்த ஒரு ஈரோடு பகுதியில இந்த ஒரு நல்ல நாளில் மனத்தாழ்மை என்ற தலைப்பின் கீழே நீங்கள் ஒழுங்கு பண்ணி வச்சு எல்லாவற்றிற்கும் மேலாக அதுல ஒரு வாய்ப்பாக கூட நமக்கு கிடைக்க பண்ணியிருக்கீங்க. அது கூட தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஏன்னா இந்த 2012 ஆண்டு நுழைந்த முதல் கொண்டு தேவன் அவர் செய்கிற விஷயங்கள், தனிப்பட்ட முறையில உண்மையான பரிசுத்தவான்களுடைய மனங்கள்ல தேவன் கிரியை செய்கிற காரியம், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவன் அப்படி செயல்படுத்தி கொண்ட வருகிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஆவியின் கண்ணோட்டத்தோடு நோக்கி பார்த்தால் ரொம்ப பக்கத்துல வந்திருக்கிறோம். இந்த ஒரு சபையினுடைய நிறைவின் காலத்துக்குள்ள நம்ம அப்படித்தான் சொல்றோம். ஏன்னா இந்த ஒரு குணலட்சணம் தான் கடைசி ஒரு பரீட்சையாக கூட முழு சபைக்கும் அது இருக்க போது இந்த உலகத்துல. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கூட ஒரு குணலட்சணம் பற்றியே நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இப்படி நம்ம வந்திருக்கிறோம் சொல்லும் போது இந்த வாய்ப்பை உங்கள் நடுவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்கள் அனைவர் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்ளும் போது நமக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒரு மனத்தாழ்மைன்னு ஒரு டாபிக் எடுத்து ஒரு முழு நாள் பண்ண போறாங்க. வார்த்தையே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, ரொம்ப பிரசித்தமானது, எல்லாருக்கும் தெரியக்கூடியது. இதை வச்சு எப்படி நம்ம டாபிக் பண்றது அப்படித்தான் யோசிச்சுட்டு நம்ம தேவன்கிட்ட ஜெபம் செஞ்சு சில வசன பகுதிகள் நம்ம திருப்பி பார்க்கும்போது, சில சகோதரருடைய வெளிச்சங்கள் நம்ம படிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, இது சகோதரர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடுதல் இல்லாமல் தேவனே இதை அவர் திட்டம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சத்தியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சந்தர்ப்பமா இது இருக்குன்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை நமக்கு தெரிய வந்துச்சு. அப்ப அந்த முறையில தான் நம்ம கூட ரொம்ப தேவனுடைய கிருபையினால சில விஷயங்கள் உங்கள் மத்தியில பேசுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது கூட நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த நாள் இந்த மீட்டிங்னுடைய ஒரு கடைசி தலைப்பு, மனத்தாழ்மைக்கு விரோதமான குணலட்சணம். இது கடைசி சப்ஜெக்ட்னு சப்ஜெக்ட் முறையாக சொல்லலாம். இந்த முழு நாளினுடைய மீட்டிங்கினுடைய ஒரு கடைசி அல்லது ஒரு கன்க்ளூஷன் அப்படி கூட அந்த சப்ஜெக்ட் நம்ம முழுமையாக்கலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட விஷயங்கள், அநேக தகவல்கள் நம்ம சேகரிச்சிருக்கிறோம். வேதத்துல இந்த மனத்தாழ்மை பற்றி அது எவ்வளவு முக்கியமானது, அது பற்றிய வசனங்கள் பார்த்தாச்சு. அதுல நடந்து முடிஞ்சவங்க தான் கர்த்தர் இயேசு, அந்த பாதையில அதே வழிகள்ல பின்பற்றி போனவங்க தான் அப்போஸ்தலர்கள். இப்படி அநேக சங்கதிகள் நம்ம கேட்டோம். மாறாக தேவன் எதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் நம்மகிட்ட தெரியப்படுத்துறாரு? அப்போ நம்ம கூட என்னதான் பண்ணணும்னா அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அப்ப அப்படிப்பட்டவங்களா நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறது நல்லது, அதே சமயம் அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட், அந்த விஷயத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களை புரிஞ்சாதான் அந்த நல்ல விஷயத்தை நம்மளுக்குள்ள வேறுன்ற பண்ண முடியும். ஒருவேளை கிடைச்சிருக்கிற விஷயங்களை இந்த இடத்தோட போயிடாதபடி, இந்த இடத்த விட்டு அடுத்து போனா கூட நம்ம கிட்ட அது ஸ்பாயில் ஆகாம டேமேஜ் ஆகாம நம்மளால சீரும் சிறப்புமா பார்த்துக்க முடியும். அந்த முறையில தான் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இந்த கடைசி பார்ட், இந்த மனத்தாழ்மைக்கு விரோதமா இருக்கக்கூடிய குணம், இது கூட வேற எங்கேயுமே இருக்காது, இந்த இடத்துல கூடியிருக்கிற நமக்குள்ளதான் இருக்கு. நினைச்சுக்க வேண்டாம், வேற எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கற்றுக்கொண்டுட்டு நம்ம போக போறோம்னு. இன்னைக்கு நம்ம மத்தியில பேசப்படுகிற எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் சார்ந்தது. விசேஷமா இப்ப விரோதமான குணங்கள் பார்க்க போனா கூட தேவன் சில வசனங்கள் காமிக்க போறோம். நம்ம நிக்கிற நம்மள இருந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க வரைய நம்ம எல்லாருக்குள்ளே இருக்க போறது தான் விரோதமான குணங்கள் சொல்லணும். அதை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை பார்ப்போம். சிம்பிளா சொல்ல போனா நம்ம எல்லாரும் ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்காக வந்திருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஆபரேஷன் இன்னைக்கு தேவன் செய்ய போறாரு. நம்ம எல்லாரும் எனக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாரு. ஒருவேளை நான் இன்னும் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்தா அந்த ஆபரேஷன் எனக்குள்ள சக்சஸ் ஆகும். இப்ப உங்கள் மத்தியில கூட சில விஷயங்கள் அந்த ஆபரேஷனுக்குண்டான வேலைகள் நடக்க போகுது. ஏன்னா இது குணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளி தோற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இந்த அருமையான முன் அறிவிப்புகளோடு இந்த நாளின் கருப்பொருளுக்கே உரிய தலைப்பை அல்லது ஆதார வசனத்தை நம்ம படிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல 6:8. இந்த வசன பகுதியில பாக்குறோம், ரொம்ப முக்கியமானது, மனப்பாடமான வசனம். நம்ம பெயர் கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷன்ல இந்த ஒரு வசனத்துல தான் வந்து ஒரு பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு. எல்லாரும் ஈக்குவல் மார்க் எடுக்கும் போது இந்த வசனத்தை மனப்பாட வசனமா கேட்டாங்க. கேட்டதுக்கு சொன்ன உடனே தான் அந்த பிரைஸே நம்மளுக்கு கிடைச்சு. அப்ப இதை நம்ம இப்ப ஆவிக்குரிய முறையில் நினைச்சு பாக்குறோம். ஒருவேளை இந்த வசனத்தை கடைபிடிச்சா, இந்த வசனத்தின்படி வாழ்ந்தா, நமக்கு கூட வேற என்ன பிரைஸ் கிடைக்கும்? தேவன் ராஜ்யத்தில் அந்த பந்தய பொருளை கூட நம்ம பெற்றுக்கொள்ளும். முன்னாடி அர்த்தம் தெரியாம அதை வச்சிருந்தோம். இன்னைக்கு தேவன் கிருபையில இந்த உண்மை வெளிச்சம், அந்த வசனத்துக்குரிய வெளிச்சம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்கிறதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறார். அறிந்து கொள்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி வாழ்வதற்கு கூட அருமையான ஒரு வாழ்க்கையை நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனம் நம்ம கண்ணோக்குறோம். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா நன்மை என்னன்னு? தேவன் நம்மளுக்கு நன்மை சொல்லி கொடுத்திருக்கிறார். நன்மைனா என்ன? தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரா? நிச்சயம் சொல்லி கொடுத்திருக்கோம். ஒருவேளை இந்த பாத்திர ஒரு புது சிருஷ்டிகளை நோக்கி பார்த்தா, தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த நன்மை என்ன அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற இந்த டிவைன் பிளான்ஸ், ஒரு தெய்வீக திட்டம், வாழ்க்கை எப்படி வாழணும், இதுதான் பெரிய நன்மை. இது இல்லாமல் இந்த உலகத்துல வேற ஒரு நன்மையை நம்ம சொல்ல முடியுமானா? முடியாது. ஒருவேளை பணத்தை அள்ளி கொடுத்தா கூட அது ஒரு காலத்துல இல்லாம போயிடும். ஆனா ஒரு பெரிய டிவைன் பிளான் காமிச்சு, அந்த பிளானினுடைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்தி, அதுல நம்ம எங்க இருக்கிறோம் அதையும் சொல்லி, எப்படி இருந்தா பியூச்சர்ல இன்னும் மேன்மையான நிலைமைக்கு போவோம் என்பதையும் தேவன் காட்டியிருக்கிறார். சொல்லும் போது உண்மையிலேயே இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சொந்தமாக்கலாம். நம்மளுக்கு அவர் அறிவிச்சிருக்கிறார் நன்மை என்னதென்ற, அறிவிச்சுட்டு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இந்த ரெண்டு செயல் செஞ்சுட்டு கடைசி என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ்ல வரும். அப்போ இதை பத்தி ஆரம்பம் சகோதரர் கோபி உமத்தில பேசினாரு. எனவே நம்ம மீதி உள்ள சில பாகங்கள் மாத்திரம் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சகோதரர் ரசல் இந்த வசனத்துக்கு அவர் கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது, இந்த மனத்தாழ்மை என்பது தேவன் நம்ம கிட்ட எப்படி பாக்குறாரு அப்படின்னா, இந்த விதமான நம்ம செய்யக்கூடிய இந்த மொத்த பலியும் ஜீவியம், ஒரு பலி ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, தேவன் அவருடைய பிள்ளைங்க கிட்ட அந்த பலி ஜீவியத்தை அவர் எதிர்பார்க்கறது இல்ல. அந்த பலி ஜீவியம் நம்ம செய்யறோமே, அதை ஒரு பெருசா தேவன் நம்ம கிட்ட கவனிக்கிறது இல்ல சொல்ற. பலி ஜீவியம்னா என்ன அர்த்தம்? தேவனுக்காக நம்ம செய்கிற வேலைகள், கொடுக்கிற பணங்கள், உழைக்கிற உழைப்புகள், உடல் உழைப்புகள், உழைப்புகள்லாம் இப்ப ராத்திரி பகலா டிராவல் பண்றோம் பாரு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும். இன்னும் சொல்ல போனா இங்க வந்து ரொம்ப அமர்ந்து இருக்கிறோம், எவ்வளவு சிரமம் இருக்குது, இது எல்லாமே பலி, தேவனுக்காக அர்ப்பணிச்சுக்கிறோம் பலி. ஆனா தேவனே இந்த பலி ஜீவியத்தை அவர் ரொம்ப பெருசா நம்மகிட்ட பாக்குறது இல்ல. ஏன் பெருசா பாக்குறது இல்ல அப்படின்னா, பலி ஜீவியத்தை பெருசா பாக்கணுமா? நம்மகிட்ட நம்ம யாருக்கு சொந்தமானவன்? அவ்வளவுதான். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட இருக்கிற எரியாவது ஒண்ணா நானே ஆச்சரியமா பாத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். மத்தவங்க கிட்ட இருக்கிறத வேணா பாக்கலாம், ஆச்சரியமா இருக்குது. என்கிட்ட உள்ளத நானே ஆச்சரியமா பாத்துக்கிட்டா அது சரியான ஞானமா இருக்காது. அதே போலத்தான் உடன்படிக்கையில நம்மளே முழுசா அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை பண்ணேன், அப்படி பண்ணேன் சொல்ல முடியாது. அது அவசியம், அது ஒரு பிரிவிலேஜ், அது நிச்சயம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தருக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறோம்னா, சாப்பாடு கொடுக்கும் போது அவர் எப்படித்தான் செய்ய முடியும்? கொடுக்கறத வாங்கி வேகமா சாப்பிடத்தான் முடியும் இல்லைங்களா? அது போலதான் நம்ம செய்கிற வேலைகள். நம்மளுக்கு தேவன் இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் காமிச்சிருக்கிறார். பலிஜீவியம் செய்ய வேண்டியதே நம்மளையே அவருக்குன்னு அர்ப்பணிச்சிட்டோம், அது பெருசு இல்ல. மாறாக தேவன் வேற என்னதான் நம்மகிட்ட பாக்குறாரு அப்படின்னா, ரெண்டு பேரும் விஷயங்கள் நம்ம பாத்துக்கிறது, அது என்னன்னா கீழ்ப்படிதல் மற்றும் மனத்தாழ்மை. பலிஜீவியம் செய்யுங்க, பலிஜீவியம் செய்யலன்னா உடன்படிக்கை இல்லைன்னு அர்த்தம், சரியான உடன்படிக்கைக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஆனா அந்த பலி ஜீவியம் தேவன் ரொம்ப உன்னிப்பா பார்த்து நம்மளுக்கு மேன்மை கொடுக்கறது இல்ல, மாறாக அதைய விட உச்சகட்டமான விஷயம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, கீழ்ப்படிதல் பத்தி எல்லாம். பலியை பார்க்கணும் எது பெருசு? கீழ்ப்படிதல் பெருசு. அப்ப அந்த வசனத்தை நம்ம ஆரஞ்சு பார்த்தா சகோதரருடைய ஆர்டிகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒருவர் ஆரம்ப முறையில சத்தியத்துக்குள்ள கடந்து வரும்போது பலி ஜீவியத்தை பத்தி அவர் அறிவார், ரொம்ப ரொம்ப அவசியம். தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்காக அர்ப்பணிச்சு, இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள உறவுகளையும் துச்சமாய் நினைச்சு தேவனுக்காகவே அவர் வாழ ஆரம்பிப்பார். நல்ல செயல். ஆனால் அந்த வாழ்க்கையானது தொடர்ந்து முன்னேறும் போது தேவன் இறுதியில் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, நம்மளுடைய அந்த குணங்களை அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். விசேஷமா பார்க்கும்போது இந்த கீழ்ப்படிதலோடு கூடிய அந்த மனத்தாழ்மைய அவர் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு ஏன்னா, அதுதான் சகோதரர் சொல்லும் போது இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒருவர் மனத்தாழ்மையை தனக்குள்ள காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, கீழ்ப்படிதல் இல்லாம ஒருத்தர் மனத்தாழ்மை காமிக்க முடியுமா அப்படின்னா? காமிக்க முடியும். அப்படி ஒருவேளை அவர் மனத்தாழ்மையை காமிச்சார்னா அந்த மனத்தாழ்மைக்கு என்ன பேர்? கொடுக்கலாம்னா வேதத்தில் எடுத்து படிக்கலாம். கொலோசியர் 2:19. போதும். அப்போ இங்க பாருங்க, பைபிள்ல ஒரு வார்த்தை கொடுக்கறாங்க, என்ன தாழ்மை? அது மாயமான தாழ்மை. ஏன் தாழ்மை தான், காரியங்கள் வெளியில எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹம்பிள் பெர்சனா தான் இருக்கிறாங்க, சிஸ்டரா தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் நடக்கணும். கீழ்ப்படிதல் எப்படி நடக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள். அதைத்தான் நம்ம மீகால பார்த்தோம், மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவிச்சிருக்கிறார். அதனால நீ எப்படி மனத்தாழ்மையா நடக்கணும், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக நீ மனத்தாழ்மையா நடக்கணும். அநேக நேரங்கள் அநேக வேலைகள்ல அநேகர் ஈடுபட மாட்டாங்க, அநேக பிரயாசங்கள் எடுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனைகளுக்குள் போராட்டங்களுக்குள் போக மாட்டாங்க. ஆனா ஆள் பார்க்கும்போது எப்படி இருப்பார், ரொம்ப தாழ்மையா இருப்பார். அவரை பார்க்கும்போது பரவாயில்ல அப்படித்தான் நினைக்க தோணும், யுத்தத்துக்கே போகாத யுத்த வீரர் மாதிரி. ஆனால் சகோதர சகோதரிகளே, வேதம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, நீங்க நியாயம் செய்யுங்க, இரக்கத்தை சிநேகிங்க, அப்புறம் உங்க தேவனுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்க, மனத்தாழ்மை. அதுதான் அவரு நன்மை காமிச்சவங்களுக்குரிய அடையாளம். நன்மை என்னதென்று அறிவிச்சிருக்கிறான்றதுக்கு என்ன அடையாளம்னா, நம்ம எப்படிப்பட்ட மனத்தாழ்மையை தேவனுக்கு முன்னாடி காமிக்கணும்னா, நியாயம் செஞ்சு மனத்தாழ்மை காமிக்கணும். நியாயம் எப்படி செய்ய முடியும், நியாயம் எது அப்படின்னா, தேவன் கொடுத்திருக்கிற சத்தியங்கள், இந்த சத்தியங்களை தெரிஞ்சுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி நடந்து கொண்டு அந்த நடத்தையில தான் வெளிப்படுது நமக்குள்ள மனத்தாழ்மை. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப கூட இந்த நாள்ல நம்ம கூடி வந்து இந்த அருமையான சுபாவத்தை பத்தி எத்தனையோ சந்ததிகளை ஆழமான விஷயங்களை நம்ம கேட்டோம். இப்ப கேட்டு முடிச்சோடனே தேவன் நம்மகிட்ட என்ன பண்ண போறார்னா, இந்த ப்ராசஸிங் நமக்குள்ள நடப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்மகிட்ட கேட்கிறார். என்னன்னா, கீழ்ப்படிதல் இருக்குதா, தேவன் காமிக்க போறாரு இந்த மனத்தாழ்மை இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள கம்மியா இருந்துச்சு, சிலருக்குள்ள இல்ல, சிலருக்குள்ள அந்த ப்ராசஸிங் நடந்தும் இன்னும் வரமாட்டேங்குது, இதெல்லாம் இருக்குது, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் தேவன் அவர் வசனம் மூலம் சொல்ல போறார். சொல்லும் போது நம்ம என்னதான் செய்யணும், புரிந்து கொண்டு கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்சா அந்த மனத்தாழ்மை நமக்குள்ள எப்படி வரும்னா, நிச்சயமா தேவன் அதை செயல்படுத்துவார். அதுதான் நம்ம சொன்னா ஒரு அறுவை சிகிச்சை, அதுக்கு நம்மளுடைய இது அவசியம். கையெழுத்து வாங்கிட்டு தான் டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிட்டு போ. அதே போல தான் இன்னைக்கு நம்ம இந்த மனத்தாழ்மைக்கு விரோதமான அந்த குணங்கள் பார்ப்பதற்கு நம்மை நம்ம முதல்ல தகுதிப்படுத்திக்கணும். நினைச்சிடக்கூடாது, இது எப்படி ரொம்ப சர்வமான விஷயமா இருக்கு, எல்லாம் ரொம்ப அகேன்ஸ்டா போதே, இல்லைன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுயத்தை தட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரியே இருக்குதே, நினைச்சிட வேண்டாம். மனத்தாழ்மை நமக்குள்ள வரணும்னா ரொம்ப ரொம்ப பிரயாசம், வார்த்தை பார்க்க ஈஸியா இருக்கும். அதுதான் சில பிரதனங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, சிலருக்குள்ள இந்த மனத்தாழ்மைன்ற குணம் வருவதற்குள்ள அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருதுன்ற, அவங்க லைஃபே முடிஞ்சு போயிருது. அவ்வளவு பிரயாசங்களு போராட்டங்களு எல்லாம் எடுத்தாலும் என்னென்னமோ வர வச்சிட முடியுது. பைபிள்ல எந்த வசனத்தை கேட்டாலும் அதுக்கு கமாண்ட்ஸோட விளக்கம் கொடுக்குற அளவுக்கு தயாராயிரார். ஆனா இந்த இருதயத்துல அந்த மனத்தாழ்மை என்ற விஷயத்த செக் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப முடியும். அதனாலதான் மீக 6:8 நீங்க போய் இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, ஹீப்ரூல டாரஸ் அப்படின்ற வார்த்தை வரும். அதுக்கு என்னன்னா, தேவன் உங்ககிட்ட கேட்கிறார் அப்படின்றத விட நம்மகிட்ட தேவன் தேர்லார்னு சொன்னா அதுல கரெக்டா இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிறாரே அல்லது தேவன் தேர்றார், எங்க முழு உலகத்துல இல்ல, நம்ம தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் தேர்றார். எங்கேயாவது ஏதாவது விஷயத்துல அந்த மனத்தாழ்மை இந்த விஷயம் இவருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்குதா, தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பாது இருக்கு. இன்னைக்கு அவருடைய சபைக்கு இருக்குது, ராஜ்யம் கண்ணுக்கு தெரியற மாதிரி மாறும் போது முழு உலகத்துக்கிட்டையும் தேவன் அந்த விஷயம் பார்ப்பார். அது நீங்க எங்க படிக்கலாம்னா, செப்பனியா 2:3 பார்க்கலாம். ஆமா, நம்மளுக்கு அங்க பேசும்போது நியாயம்ன்ற வார்த்தை பார்த்தோம், இங்க என்ன பாக்குறோம், நீதி. நீதியை தேடுங்க, அப்புறம் மனத்தாழ்மையை தேடுங்க. முதல்ல நீதி என்ன, தேவனுடைய நியாயங்கள் என்ன, அவருடைய சத்தியங்கள் என்ன, இதை அறிஞ்சு அதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தேவனுக்கு முன்னாடி நீங்க மனத்தாழ்மை காமிச்சீங்கன்னா அது மாயமில்லாத தாழ்மையா போகும். உண்மையிலேயே கோபாக்கினை நாளில் ஒரு பெரிய அழிவுல உலகம் தப்பிக்கணும்னா, பைனல் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உலகம் காக்கப்படணும்னா, அவங்க கிட்ட அந்த மனத்தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு கீழ்ப்படிதலோடு கூடிய மனத்தாழ்மை. இன்னைக்கு நியாய தீர்ப்பு அல்லது இன்னைக்கு பெரிய ஒரு கோபாக்கினை யார் மேல இருக்குன்னா, உடன்படிக்கை பண்ண நம்ம மேலதான் இருக்கு. நம்மளை நினைச்சா தேவன் மகிமேலையும் கொண்டு போவாரு, நம்மளை நினைச்சா தேவனை இல்லாமல் பண்ணுவோம். அது முழுசா நம்ம கையில தான் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகள், இந்த மனத்தாழ்மையை தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் மனத்தாழ்மையில. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம கடந்து போலாம். உண்மையிலே இந்த மனத்தாழ்மைக்கு விரோதமான கேரக்டர்ஸ் என்ன? இப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, பொதுவாகவே இருக்கிற எல்லா கெட்ட குணத்தையும் மொத்தமா மூட்டை கட்டிட்டு வந்து வச்சு இந்த மனத்தாழ்மைக்கு விரோதமானது இது எல்லாமே, பொய் மனத்தாழ்மைக்கு விரோதமானது, பயங்கரமான இச்சை உள்ளவரா இருக்கிறாரு இது மனத்தாழ்மைக்கு விரோதமானது, இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்னு சேர்த்துட்டு இந்த மனத்தாழ்மைக்கு விரோதமா பேசணும் கூட நம்ம பேசிடலாம். எல்லா விஷயத்துக்கும் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு பிரதனங்க எழுது வசனங்கள் இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு ஆர்டிக்கல் லேசா சில வேர்ட்ஸ் பார்த்தா கூட கொண்டாந்து இதெல்லாம் மனத்தாழ்மைக்கு விரோதமான ஒரு மூட்டை கட்டி வச்சிடலாம். ரொம்ப தொகுத்து ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். ஆனா தேவன் என்னைக்குமே அவருடைய பிள்ளைங்களை அந்த மாதிரி அவர் உருவாக்குறது இல்லை. யோசிங்க, சத்தியம் கேட்டு அடிப்படையை கேட்டு உள்ள வந்தோம், வந்த உடனே தேவன் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரே பொழுதுல வெளிப்படுத்தி காமிச்சிடறாருன்னா காமிக்கிறது இல்லை. கிராஜுவல், படிப்படியா, பரிசுத்தாவி முத கொண்டு தேவன் அப்படித்தான் கொடுக்கணும். கொடுக்கறாங்க தேவனே, அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணா நெக்ஸ்ட் வாங்குவோம் பரிசுத்தாவி, அதை சரியா பண்ணும்போது அடுத்த லெவல் வாங்குவோம். இப்படித்தான் புது சிருஷ்டிகளையே அப்படி ஒரு அளவு இல்லாமல் வாங்கினது யாருன்னா நம்முடைய கர்த்தர் இயேசு. அவரை தவிர மத்த யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பரிசுத்தாவி ஒரு ஒரு அளவு தான் கொடுக்குறாரு. ஏன்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த முறையில இவ்வளவு விஷயங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் மனத்தாழ்மைக்கு விரோதமாக சொல்லலாம். ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ண போறாருன்னா, சில விஷயங்களை, சில முக்கியமான குணநலன்களை இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, இங்க உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சில குணநலன்களை மாத்திரம் தேவன் காமிப்போம். இது மனத்தாழ்மைக்கு விரோதமானது. ஏன்னா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது பேசினா கூட யாரை பத்தி தான் பேசணும்? புகழ்னாலும் நம்ம எல்லாரையும் பத்தி தான் புகழ்ந்துக்கணும். கடிந்து பேசணும்னாலும் நம்ம எல்லாரையும் பத்தி தான் கடிந்து பேசணும். புத்தி சொல்லணும்னாலும் நம்ம எல்லார பத்தி தான் புத்தி சொல்லணும். அதே போல இப்ப விரோதமான குணங்கள்னே தலைப்பு வந்துட்டா, அப்ப கண்டிப்பா விரோதமான விஷயங்கள் தான் பேசி ஆகணும். யார பத்தியும் விரோதமான விஷயங்கள் பேசி ஆகணும்னா, மனத்தாழ்மைக்கு விரோதமா இருக்கக்கூடிய குணங்கள் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு, அவங்களை பத்தி எப்படி புதா பேசுறது அப்படின்னா, டாபிக் தேவன் அப்படித்தான் ரெடி பண்ணிருக்காரு. அதுதான் முதல்ல கேட்டோம், இது தேவன் ஏற்படுத்தினதான் நம்ம அந்த வார்த்தை பேசும்போது நிச்சயமா அவங்க உள்ளந்தங்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுரும். ஓ, உண்மையிலே அந்த ஒரு பரிசுத்த ஆவியில் உங்க எல்லாருக்கும் உணர்வு ஏற்பட்டுரும். நல்லது, தேவனுடைய வார்த்தைகள் அப்படித்தான் வரும். சில நேரங்கள் அது உபதேசம் பண்ணும், சில நேரம் கடிந்து கொள்ளும். அந்த முறையில இப்போ லாஸ்ட் பாயிண்டா, சில விரோதமான குணங்கள் நம்ம பார்க்கலாம். கேட்கும் போதே ஒருவேளை நமக்குள்ள அந்த உணர்வு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்குதுன்னா, சாதாரணமா நினைக்க வேண்டாம், உடனே பாயிண்ட் பண்ணுங்க. மற்றவரை கிடையாது, கரெக்ட், இந்த குணம் இவர்கிட்ட இருக்குது, நல்ல வேலை தேவன் அவருடைய ஆவியில சபையில அதை பேசி ஓபன் பண்ணிட்டாரு. நினைக்காது, ஒவ்வொருத்தரே என்ன புள்ளி வைப்போம், நான் புள்ளி வைக்கணும், நீங்க புள்ளி வைக்கணும், ஒவ்வொருத்தர் புள்ளி வைக்கணும். இருந்தா ஒருவேளை புரிஞ்சுக்கல புரியலன்னா அதை பத்தி நம்ம ஒண்ணு பண்ண முடியும். ஏன்னா தேவன் என்னைக்குமே வாய்ப்புகள் எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனா வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்றது அது ஒவ்வொருத்தருடைய சுயாதீனம், அவங்க கையில தான் தேவன் இருக்கு. இப்ப நம்ம நேரடியா போலாம். மனத்தாழ்மைக்கு விரோதமான குணங்கள் நான்கு குணங்கள் இன்னைக்கு உங்க மத்தியில நம்ம காமிக்க போறோம். அந்த நான்கு குணங்களுக்கு ஆரம்ப வசனம் படிக்கலாம், நாலு வசனங்கள். யாக்கோபு 4:6 மனத்தாழ்மையோடு படிங்க. அடுத்த வசனம் 1 Peter 5:5. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 16:18. இன்னும் கடைசியாக மத்தேயு 23:12. அப்ப இந்த விஷயங்கள் தான் சொல்லலாம் மனத்தாழ்மைக்கு விரோதமான குணங்கள். நாலு வசனங்கள்ல எத்தனை குணங்கள் பார்த்திருக்கோம்? மனத்தாழ்மைக்கு விரோதமான குணங்கள் நாலு வசனங்கள்ல எத்தனை கவுண்டிங் பண்ணலாம்? மனத்தாழ்மைக்கு விரோதமான குணம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அடுத்தது சிஸ்டர் படிச்சீங்க 1 Peter 5:5 என்ன இருக்குது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். அடுத்தது படிச்சோம் நீதிமொழிகள் 16:18 மனமேட்டிமை, அது ஒன்று. அடுத்தது கடைசியா மத்து 23 தன்னைத்தான் உயர்த்துகிறோம். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணா இது எல்லாமே என்னதான்? ஒன்னுதான், ஒன்னுதான் லிஸ்ட்ல இருக்குது. இந்த ஒண்ணுதான் என்ன சொல்றாருன்னா, இது தேவனுக்கு ஏற்பில்லாதது. இப்படிப்பட்டவங்களை தேவன் உயர்த்துறது இல்லை, இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கறது இல்ல. கிருபை கொடுக்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள தேவன் அவருடைய பிள்ளையாவே பாக்குறது இல்லை, அவ்வளவு. அப்ப ஒட்டு மொத்தமா சேர்த்தா வேதம் முழுக்க இந்த மனத்தாழ்மைக்கு விரோதம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி தேடி பார்த்தாலே எங்க போனாலும் என்னதான் கிடைக்குதுன்னா, இந்த பெருமை என்ற ஒரு விஷயம்தான் ரொம்ப பிராங்கா நம்ம எல்லாருடைய கண்களுக்கு தெரியற மாதிரி தேவன் காமிக்கிறார். உண்மைதான், பெருமை இது ஏற்கனவே அறிஞ்சிருக்கிற விஷயம்தான். பெருமை நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையா? இடத்துல நம்ம தாழ்மை உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்மளுக்கு மத்தியில பெருமை உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம்? எனக்கு பெருமையே இல்லை புதர் அப்படின்னு வேகமா சொன்னா கூட அது கூட என்னவாதான் ஆயிடுது, கடைசி ஒரு பெருமையா தான் மாறிடுது. அப்ப யோசிச்சு பார்த்தா ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு, தாழ்மை இருக்குது, பெருமை இருக்கு. இதை நம்ம சொல்ல போனா இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னா, நம்ம நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம நினைச்சோம்னா கை நீட்டி தாழ்மையும் தூக்கி வச்சுக்கலாம், நம்ம நினைச்சோம்னா கை நீட்டி பெருமையும் தூக்கி வச்சுக்கலாம். என்ன சொல்ல போனா இந்த பெருமை ரொம்ப பெருசா இருக்கு, பார்த்த உடனே தெரியற மாதிரி இருக்குது. ஆனா தாழ்மை கொஞ்சம் தேடி பார்த்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ வேதத்துல பாக்குற இந்த அனைத்து விஷயங்களும் மனத்தாழ்மைக்கு விரோதமானது, பெருமை என்றே நம்ம பார்க்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள் நம்ம மனசுக்குள்ள இந்த பெருமை என்பது நம்ம கண்டுபிடிக்கப்பட முடியாதபடி நமக்குள்ள மறைஞ்சிருக்கு. எப்படி சார் அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு தேவன் சில ஆய்வுகள் கொடுக்க போறார், சில ரிசர்ச் பண்ணி நம்மளை பார்க்க வைக்க போறார். அந்த ரிசர்ச் நம்ம எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, இந்த பெருமை என்ற கெட்ட குணம் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளையும் அது தனியா வாசம் பண்ணாது, தனித்து இருக்க தெரியாது. இந்த பெருமைக்கு எங்க போனாலும் நாலு பேரை கூட சேர்த்துக்கத்தான் பார்க்கும் பெருமை, இல்லைங்களா? சாத்தானுக்கு பெருமை வந்துச்சு லூசிபருக்கு, என்ன நினைச்சாரு, இந்த முழு மனுக்குலத்தை என்ன பண்ணணும், தன் கண்ட்ரோல் ஆக்கிக்கணும், ஒரு இனவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு சந்ததி விட்டக்கூடாத சான்ஸ் குடிச்சார். அங்கிருந்து தூதர்கள் கூட்டம் கிளம்பி வந்தாங்க, அவங்கள கூட என்னதான் நினைச்சாரு, இவங்களையும் எப்படியாவது வழிதப்ப பண்ணி இவங்களையும் நம்ம கேங்ல சேர்த்துக்கணும். அதே போல இன்னைக்கு சாத்தானும் அவனோடு இருக்கிற சேனையும் அப்படித்தான் அவர் இருக்கிறாரு. அதே போலத்தான் இண்டிவிஜுவல் எந்த ஒரு தனி மனுஷனுக்குள்ளையும் அவர் பெருமை இருக்குதா இல்லையா எப்படி செக் பண்ணலாம்னா, அந்த பெருமை அவருக்குள்ள தனியா இருக்காது. இன்னும் சில கேரக்டர், இன்னும் சில குணங்களை ஒருமித்து சேர்த்து வச்சுதான் அவருக்குள்ள வாழும். அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா, இந்த பெருமை என்பது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மரம். ஆனா அந்த மரத்துல என்ன இருக்காதுன்னா, இலை இருக்காது, கனி இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் மரம். ஆனா அந்த மரத்துல சில கிளைகள் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கிளைகள்லயும் இலைகள் இருக்காது, வெறும் மரம் நீளமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சில கிளைகள் மாத்திரம் இருக்கும், அதுல நாலு கிளைகள் இருக்கும், அந்த நாலு கிளைகளோடு இந்த ஒரு மரம் நிக்குது. ரோட்ல பார்த்தா எப்படி இருக்கு, இப்ப கூட சமீபத்துல கடலூர் பாண்டிச்சேரி இந்த பகுதிகள்லாம் புயல் வந்துச்சு. புயல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில சில அறுவடை வேலைகளுக்காக போகும்போது நம்ம ரோட்ல பார்த்தோம்னா நிறைய மரம் கீழே விழுந்துருச்சு. ஆனா சில மரம் பாத்தீங்கன்னா கீழே விழுகல, ஆனா நிக்குது, அந்த மரத்துல ஒரு இலைய கூட காணும், வெறும் கிளை மரம், அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கு. இந்த மாதிரி மரம் பார்க்கவே முடியல, புதுசா பட்டு போன மாதிரி இருக்குதே எப்படி. அதே போலதான் இந்த பெருமை கூட ஒரு மரம் போல வேரூன்றி நிக்கும் நமக்குள்ள. ஆனா அது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு தெரியாதபடி நாலு பயங்கரமான கிளைகளை தனக்குள்ள வச்சிருக்கு. இப்ப அந்த நாலு கிளைகள் என்ன, நம்ம உங்களுக்கு மத்தியில அந்த லிஸ்ட் நம்ம கொடுக்கலாம். முதல் விஷயம், பெருமை ஒருத்தருக்குள்ள எப்படி வாசம் பண்ணுனா, அவருக்குள்ள வைராக்கியம் என்ற ஒரு பயங்கரமான குணத்தை அது தன்னயமாக்கி கொண்டு தனக்குள்ள வச்சுக்கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்கும். வைராக்கியம் புரியறமானு சொல்லணும்னா, பிடிவாதம், முரட்டுத்தனம், அந்த மாதிரி சில குணங்கள் இருக்கும். இரண்டாவது விஷயம் பார்க்கலாம்னா, மன்னியாமை, மற்றவங்கள அவ்வளவு சீக்கிரம் அவங்களால மன்னிக்க முடியாது. இந்த மாதிரி குணம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது அப்படின்னா, பெருமை என்ற அருமையான மரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிளையாது இருக்குது. மூணாவது விஷயமா நம்ம பார்க்கிறோம், மற்றவர்களை அசட்டை செய்தல், அல்லது மற்றவர்களை ஒரு பொருட்டாவே என்றதில்லை, மதிக்கிறதே கிடையாது, இது ஒரு பயங்கரமான குணம். இந்த குணம் எங்கதான் இருக்குதுன்னா, இந்த பெருமைக்குள்ள குடிகொண்டுதான் இருக்குது. கடைசியா பார்க்கிறோம் பொறாமை, இந்த பொறாமை என்ற குணம் கூட ஒரு மனுஷனுக்குள்ள இந்த பெருமை என்ற குணத்தோடு கூட சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அனைத்து குணங்களும், வைராக்கியம், மன்னியாமை, மற்றவர்களை மதிக்காத தன்மை, பொறாமை, இந்த அனைத்து குணங்களும் பெருமையினுடைய விளைவுகள். பெருமை இருக்கிற மனுஷன்கிட்ட வைராக்கியம் இருக்குமா? இருக்கும். பெருமை இருக்கிற மனுஷனே மற்றவங்களை மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். பெருமை இருக்கிற மனுஷனே மற்றவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரா? ஆமா, கொடுக்க மாட்டார். பெருமை இருக்கிற மனுஷனே கடைசியாக மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுவாரா? ஆமா, பொறாமைப்படும். அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த பெருமையோடு சம்பந்தப்பட்ட குணங்களா இருக்கு. நினைச்சிட வேண்டாம் பெருமையின் உடனே வெளி தோட்டத்துல காலர் தூக்கி விட்டுட்டு ஜெய் ஜாண்டிகா எல்லார் கண்ணுக்கு தெரியற மாதிரி நம்ம நடப்போம் நினைக்க வேண்டாம். சாத்தான் கூட அப்படி இருக்கிறது இல்லை. சாத்தான் என்னைக்குமே நம்ம கிட்ட வரும்போது எப்படி வரமாட்டார்னா, சினிமா படத்துல வர வில்லன் மாதிரி வரமாட்டார். நீளமா முடி வளர்த்துட்டு ஒரு மாதிரி முரட்டுத்தனமா முகத்தை வச்சுட்டு இப்படி வரதில்லை. அதே போலதான் ஒரு புது சிருஷ்டிகள் கிட்ட கூட சாத்தான் எப்படித்தான் வருவார்னா, சில தீய குணங்கள் அவர்களே அவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்களுக்குள்ள அதை நல்லா வளர்த்து விட்டுட்டு போயிடும். கடைசியா கூட இருக்கணும்னா அவசியம் இல்லை. நல்லா வளர வச்சுட்டு விதைய இது பண்ணி வளர வச்சுட்டு போயிட வேண்டியது. ஏன்னா அந்த விதைய அந்த வேரை பிடுங்கி எடுக்கணும் சாதாரண விஷயம் இல்லையே. அது போலத்தான் சகோதர சகோதரிகளை சாத்தானுடைய வேலைகள் இருக்குது. குணங்கள்ல வளர முடியாதபடி நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்படுத்துறாரு. அதனாலதான் இது ரொம்ப சில விஷயங்களை மாத்திரம் உங்க முன்னாடி லிஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம உள்ள போலாம், வைராக்கியம் அல்லது பிடிவாதம். இந்த குணத்துக்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் பிரதர்? இது எப்படி நீங்க ரெடி பண்ணீங்க? பெருமைக்கும் வைராக்கியத்துக்கும் எப்படி லிங்க் பண்ணீங்க? செயின் போட்டீங்க? நீங்களா போட்டீங்களா? இல்ல சகோதர ரசூல் பேசியிருக்கிறாரா? இல்ல வேத வசனங்கள் இருக்குதா? கேள்வி கேள்வி. என்ன காமிச்சா நம்புவீங்க? வேத வசனம் காமிச்சா நம்புவீங்க? வேதத்தினுடைய விளக்கங்கள் அதுக்கு இருந்தா நம்ம நம்புவோம் இல்லைங்களா? எடுத்து படிக்கலாம் சில வசன பகுதிகள். யாக்கோபு 3 14 அதுல இருந்து 16 வரை படி. எவ்வளவு பெரிய க்ளூ கொடுக்கிறார் அப்போஸ்தல். நீங்க உங்க இருதயத்துல என்ன வச்சிருக்கீங்க? கசப்பான வைராக்கியம். அது வச்சிருந்தா நீங்க என்ன செய்யாதீங்க? பெருமை பாராட்டாதீங்க. இந்த யாகோபு லெட்டர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் சொல்ற சபைக்கு? அறிவு கேட்ட விசுவாசம் அல்லது கிரியைகள் காணப்படக்கூடிய விசுவாசமா அது இருக்கணும் சொல்ற. அப்ப பார்த்தா இந்த யாகோபு நிருபம் எழுதுற அந்த சிதறி இருக்கிற அந்த சபை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கிட்ட அநேக சத்தியங்கள் அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில வாழ முடியாதபடி சில உலக பிரகாரமான பிடிவாதங்களை, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்துக்குள்ள சில பிடிவாதங்களை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வாழ். அந்த பிடிவாதங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா பைபிள்ல, வைராக்கியம், அது கசப்பான வைராக்கியம். அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா அது எதனுடைய சாயலா இருக்குதுன்னு பார்த்தா, எதனுடைய சாயல் அது? பெருமை பாராட்டாதீர்கள். அது நீங்க வச்சிருந்தீங்கன்னா சொல்ற இல்லைங்களா பிரதர், இந்த பிரதர் பயங்கர ஸ்ட்ராங். ஒரு முடிவு எடுத்தார்னா அவ்வளவுதான், அவரை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியும். அப்படி இருக்கிறவரை தேவன் எப்படி அழைப்பாரு? தேவன் எப்படி அவரை உருவாக்க முடியும்? அதே பிடிவாதம் அவர் நல்ல விஷயத்தையும் காமிப்பாரு, எந்த விஷயத்தையும் காமிப்பாரு, கெட்ட விஷயத்தையும் காமிப்பாரு. அப்ப தேவன் அவர் எப்படி அவரை உருவாக்கி அவரை ரெடி பண்ணி ராஜ்யத்துக்கு கூட்டு போறது? யோசிக்கணும். ஏன்னா இதை நம்ம எங்க யார் மூலமா நம்ம கத்துக்கிறோம்னா, மாம்சிக இஸ்ரேல் மூலமா கத்துக்கிறோம். மாம்சிக இஸ்ரேல் கூட வைராக்கியம் வச்சிருந்தான். தேவன் மேல அவங்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சு. அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றான், ரொம்ப பக்தி வைராக்கியமான ஆளு சொல்றாரு. முழுமையான மாம்சிக இஸ்ரேல் பத்தி அதே அப்போஸ்தல் பேசும்போது பேசியிருக்கிற வசனங்கள் படிக்கலாம். ரோமர் 10:2 பவுலே சொல்றாரு, இந்த மாம்சிக இஸ்ரேலருக்கு யார் மேல வைராக்கியம் இருக்கு? தேவன் மேல வைராக்கியம் இருக்கு. தேவனை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா உடனே கோபம் வந்துடும். நியாய பிரமாணத்துல அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணுமோ அதை வேகமா செஞ்சிருவாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம மத்தியில கூட இருக்குது இல்லைங்க. யாராவது கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டா, காரியங்கள் ஏதாவது தேவனுடைய சிஸ்டம் படி அவருடைய ஒழுங்குமுறைப்படி பண்ணலன்னா நம்மளுக்கு என்ன வருது உடனே? இட் இஸ் ராங். இது கர்த்தருடைய சத்தியம் இல்ல, இது சகோதரருடைய வெளிச்சம் இல்ல, இது ராங்கா போய்கிட்டு இருக்கு, உடனே கண்டிக்கிறோம். நல்லது. ஆனால் சகோதர சகோதரிகளை நெக்ஸ்ட் அவங்கள பத்தி பவுல் என்ன பேசுறார் கண்டினியூ பண்ணுங்க. ஆகிலும் அது அறிவு கேட்ல வைராக்கியம் இல்ல. என்ன பொருள் அறிவு கேட்ல வைராக்கியம் இல்லைன்னா? மேசியாவே முன்னாடி வந்து நின்னா கூட அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த வைராக்கியத்தினால கண்டுபிடிக்க முடியல. இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகரே. அதே போலத்தான் சகோதர சகோதரிகளே, நம்மளுக்குள்ள இந்த பிடிவாதங்கள் வைராக்கியங்கள் இருந்துச்சுன்னா சபை நிறைவடையக்கூடிய அந்த தருணத்தை கூட, சரியான அந்த காலத்தை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் இந்த பூமியிலே தான் அஸ்திபாரம் வச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்ம பார்க்கிறோம், அந்த வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் என்ற குணம் நமக்குள்ள இருக்குதா? நினைச்சிட வேண்டாம் பிரதர், அந்த பிடிவாதம் இல்லாம வைராக்கியம் இல்லாம எப்படி புதா சத்தியத்தில் ஸ்ட்ராங் பண்றது? அது சத்தியத்தில். ஆனால் அதே குணங்கள் சபைக்கு மத்தியில, பொதுவா இருக்கிற உலகத்துக்கு மத்தியில, சமுதாயத்துக்கு மத்தியில நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? அந்த வைராக்கியத்தினால் தேவனுடைய எத்தனை வேலைகள்ல, எத்தனை காரியங்கள்ல நம்மளால அந்த வைராக்கியத்து நிமித்தம் நம்மளுடைய லெவல் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு சகோதர சகோதரிகளை, அதுதான் யோசிக்கணும். ஏன்னா அப்போஸ்தலே தான் அவர் அப்ரிசியேட் பண்றாரு, நல்ல விஷயத்துல நீங்க வைராக்கியம் வச்சிருந்தீங்கன்னா அது என்னதுதான், அது நல்லது தான். ஆனால் அதை தவிர ராங்கா நீங்க சில பிடிவாதகமான குணங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா, அதை யோசிங்க. இதெல்லாம் நம்ம எங்க பாக்கலாம்னா, சபையில பாக்குறத விட அவரவர் வீட்டுக்கு போனாதான் தெரியும். கணவர்கள் கிட்ட மனைவி பத்தி கேட்டா தெரியும், மனைவி கிட்ட கணவர் பத்தி கேட்டா தெரியும், பிள்ளைகள் பத்தி கேட்டா தெரியும். நம்ம கூட அப்படித்தான் வீட்டுல பேசணும், ஈரோடு போறோம் ஒன் டே மீட்டிங், என்ன விஷயமா போறீங்கன்னா மனத்தாழ்மை பத்தி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போறோம். சப்ஜெக்ட் பண்றதை விட உட்காந்து கேட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சகஜமா பேசும்போது சொல்ற வார்த்தை ஒருவேளை உண்மையா இருந்தா கூட உண்மையா தான் இருக்கணும், அப்படித்தான் நம்ம யோசிக்க முடியுது. ஏன்னா இந்த மனத்தாழ்மை என்பது உண்மையிலேயே சகோதர சகோதரிகளே, இந்த பிடிவாதம் என்ற விஷயம் இருக்கிற வரையில நமக்குள்ள வராது, நம்மளுக்குள்ள அது வேறு ஊன்றாது. இருக்கிறமான இருந்தா கூட அது ஒரிஜினல் இல்ல, நமக்குள்ள அந்த மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா அந்த பிடிவாத குணங்கள் ரொம்ப ரொம்ப நம்மகிட்ட இருந்து வெளியேற்றப்பட வேண்டியது. சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள வேறு ஊன்றட்டும் வைராக்கியம். அந்த வைராக்கியங்கள் தேவன் எல்லா அவர் வசனங்கள் கொடுத்து நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அது இல்லாம மற்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தையில, மற்ற சின்ன சின்ன செயல்கள்ல, அழிந்து போகிற உலக காரியங்கள்ல, அவைகள்ல எப்படி பிடிவாதம், அது தேவன் எப்படி அப்ரிசியேட் பண்ண முடியும்? அந்த மாதிரி பிடிவாதம் என்ற குணத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஒருவேளை இருந்துச்சு சொன்னா நம்ம இந்த நாள்ல இருந்து அதை நமக்குள்ள மாத்தணும், அந்த கிளைய நம்ம வெட்டணும். ஏன்னா அந்த மரத்தை இல்லைன்னா சாய்க்க முடியாது, படிப்படியா தான் அடிச்சு ஒடிக்க வேண்டிய மரமா அது இருக்குது. எனவே அந்த பிடிவாதம், அந்த வைராக்கியத்தை நம்ம சரிப்படுத்தணும். இன்னொரு வசனம் வேணா ஃபைனல் அதுல படிக்கலாம், கலாத்திய 4:17 வசனம்.
அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறப்பாக்க விரும்புகிறார்கள்.
ஆமா, இது என்னன்னா சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், உண்மைக்கும் பொய்க்கும் இருக்கக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்தை அடையாளப்படுத்தும் போது அப்போஸ்தல் பவுல் ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த நிருபம் எழுதுறாரு. அதில் எழுதும் போது அவர் அடையாளம் காமிக்கிறார், சிலர் உங்கள்கிட்ட என்ன வைக்கிறாங்கன்னா ரொம்ப வைராக்கியம் வைக்கிறாங்க, உங்ககிட்ட அந்த வைராக்கியத்தை கூட எதிர்பார்க்கிறாங்க. அது எதுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னா நல்ல விஷயத்துக்கான வைராக்கியம் இல்ல. ஏன்னா அவங்களை பத்தி எங்க கண்டுபிடிக்கலாம்னா நீங்க இதுலயே ரிவர்ஸ் போனீங்கன்னா இவங்க யாரை பத்தி பேசுறாருன்னா 1:7 வசனம் பாருங்க. பாருங்க, அப்போ இவங்களை பத்தி தான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில இந்த 4:17 சொல்றாரு, சிலர் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுறாங்க. எப்படி வைராக்கியம் பாராட்டுவாங்க? நீங்க தான், நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாரும் இல்ல, உண்மையிலேயே நீங்க தான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க, சகோதரர்கள் ரொம்ப புகழாரம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கனாலே நம்ம ரொம்ப உஷாரா இருக்கும். அப்போ எல்லாம் பண்றாங்க, ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா அவங்க பண்றதை நினைச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. அவங்க பைனல் என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? அவங்க மேல நீங்க வைராக்கியம் உள்ளவங்களா, ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடர்ஷிப் மாதிரி நீங்க அவங்களை பாக்குற அளவுக்கு உங்களை மாத்திட்டு போயிருவாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க, நீங்க வேற எப்படி இருங்கன்னா நெக்ஸ்ட் வசனம் படிங்க. ஆமா, நல் விஷயம் மனுஷனே நல்லது உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார் சொன்னார் இல்லைங்களா. அந்த நல்ல விஷயங்கள் தேவனுடைய திட்டங்கள்ல நீங்க வைராக்கியமா இருங்க, அதை செயல்படுத்துறதுல, அதை பத்தி தியானம் பண்றதுல நீங்க வைராக்கியமா இருங்க, தப்பு இல்ல. அது அப்போஸ்தல் பவுல் உங்ககிட்ட நான் நிக்கும் போது மாத்திரம் இல்ல, நான் இல்லாத போது கூட நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க சொல்றேன். அதே போலதான் நல்ல விஷயங்களை இப்ப மாத்திரம் இல்ல, எப்பயுமே நம்ம வைராக்கியம் பாராட்டலாம் சத்தியத்துக்கு அடுத்த காரியத்தை. ஆனா சத்தியத்துக்கு விரோதமாய் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய குணங்கள் நினைச்சிட வேண்டாம். இந்த குணத்துக்கும் சத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் நினைக்க வேண்டாம். தேவனுக்கு நம்ம பலி வேண்டாம். என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளுடைய அந்த கேரக்டர் கவனிச்சுட்டே வராது. பர்டிகுலரா இன்னைக்கு மனத்தாழ்மைன்னு வச்சிருக்கிறதுனால, மனத்தாழ்மை நீங்க தேவனுக்கு முன்னாடி நடந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? பிடிவாதம் என்ற குணத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போறோம், நம்ம கிட்ட இருந்து எடுத்து போறோம். எந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கிறோம் அந்த விஷயங்கள் யோசிங்க, அந்த விஷயங்கள் தேவன் எப்படி பாக்குறாரு. நம்ம கூட கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களா மாறும் போது, அப்ப கர்த்தர் இருந்தா எப்படி நடந்திருப்பாரு அந்த விஷயத்த? சில மனுஷர்களுக்கு முன்னாடி, சில சம்பவங்களுக்கு முன்னாடி, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி நடந்திருப்பாரு அதை யோசிச்சு பார்த்து நம்ம கூட அப்படிப்பட்ட பிடிவாதங்களை நம்மளை விட்டு அகற்றணும். இதுதான் முதல் விஷயமா பாக்குறோம் இந்த வைராக்கியம் என்ற காரியத்துல. நெக்ஸ்ட் பாயிண்ட் குள்ள போலாம். இந்த வைராக்கியம் அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய இந்த பெருமை என்ற காரியத்தில் அடங்கியிருக்கக்கூடிய கெட்ட குணம் என்னன்னா, மற்றவர்களை மதியாமை. மன்னியாமை இருக்க அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். மற்றவர்களை மதியாமை, இது ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட குணம். மற்றவர்களை மன்னியாததுக்கும் இந்த பெருமைக்கு என்ன தொடர்பு இருக்குது? எடுத்து படிக்கலாம் பிலிப்பியர் 2:3-5. என்ன வார்த்தை வர்றார் பாருங்க இந்த இடத்துல. ஒன்றையும் சபைக்கு பேசுறாரு, அவரு நம்ம எல்லாருக்குமே பேசுறாரு அப்போஸ்தல் பவுல். ஒன்றையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும், ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு சபையில கூட சின்ன கூடுகையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் எப்படி செய்யுங்க? வாதினாலாவது செய்ய வேண்டாம், வீண் பெருமையினாலாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செயல் மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது? பேர் கிடைக்க போது, பெருமை கிடைக்க போது. செய்யாதீங்க, செய்யாமல் எதனால செய்யணும்? மனத்தாழ்மையினாலே. அது எப்படி காட்டலாம் மனத்தாழ்மைய? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள், என்ன அட்ரஸ் பண்றார் பார். தேவனுடைய காரியங்களை நீங்க மனத்தாழ்மையா செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும்னா, மற்றவர்களை என்ன பண்ணணும்? மதிக்கணும். அவங்கள முதல்ல நீங்க தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள், நம்ம நினைக்கிறது தானே இல்லாம, மற்ற எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம சேர்ந்து அந்த வேலைகளை சிந்தித்து தேவனுக்கு ஏற்ற முறையில நம்ம செய்யணும். அப்ப பாருங்க, இதுல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு சரியான வார்த்தை, மற்றவர்களை மதியாத தன்மை. ஏன்னா மற்றவர்களை மதிக்காம அந்த வேலை செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள என்ன கலந்து இருக்குதுன்னா, அதுதான் சொல்றாரு, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. அந்த வீண் பெருமை அதுக்குள்ள வந்துருச்சு. அந்த வீண் பெருமை இருக்கிறதுனால என்ன பாதிப்பாகுதுன்னா, மற்றவர்களை தங்களிலும் மேலானவங்களா நினைக்க மாட்டோம், மற்றவர்களை விட தங்களை மேலானவங்களா நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படியே நேர் ஆப்போசிட்டா அது மாறிடும் சகோதர சகோதரிகளே. அதனால தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நம்முடைய சகோதரர் கொடுக்கும் போது என்ன வார்த்தை கொடுக்கிறாருன்னா, அந்த நம்மளுடைய அந்த ஏவாள் மற்றும் அவங்கள ஆதியில பாவம் செய்ய வச்ச அந்த தூதன் லூசிபர், இவங்க ரெண்டு பேரையும் கம்பாரிசன் பண்ணி காமிக்கிறார் இந்த விஷயத்த. எப்படி கம்பாரிசன் பண்ணி காமிக்கிறாருனா, ஏவாள்கிட்ட எப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா, நீங்க அந்த கனியை புசிச்சா எப்படி ஆயிடுவீங்க? தேவர்கள் போல ஆயிடுவீங்க. தேவர்கள் எப்படி மேற்பட்டவங்க அப்படின்னா, ஏவாளை விட மேலான நிலைமையில உள்ள, தங்களை விட மேலான நிலைமையில ஒருத்தர் போலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நிலை என்பது அவங்க நிலையை நம்ம போகும்போது நெக்ஸ்ட் நம்ம அதுக்கும் மேலையும் போற அளவுக்கு நம்மளுக்கு பாதை தெரிஞ்சிடும், வழி தெரிஞ்சிடும். இப்படி ஒரு தவறான சிந்தை மைண்டுக்குள்ள கிரியேட் ஆகுது. அதனாலதான் சாத்தான் விளை வைக்கிறதுக்கு வேற எதுவுமே காமிக்கல, நேரடியா வந்து ஒரு பெருமையான விஷயத்த கண்ணில் காமிக்கிற மாதிரி காமிக்காம, அந்த பெருமையான ஒரு போஸ்டிங்க்கு கம்பாரிசன் எப்படி காமிக்கிறார் பாருங்க, மத்தவங்கள தூக்கி காமிக்கிறார். நீங்க கண்கள் திறந்தா யார மாதிரி ஆவீங்க? தேவர்கள் மாதிரி ஆவீங்க. மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ தேவர்கள் மாதிரி ஆகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நிலை சாதாரண நிலையா? இதெல்லாம் யோசிக்கல. ஏவாளுக்கு அந்த வீழ்ச்சிக்கு பின்னணியில சாத்தானே ஒரு பெரிய பெருமை, அந்த பெருமையை கூட நேரடியா போடாம இந்த மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தூக்கி வச்சு காமிக்கிறாரு. அதுதான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அவங்க கடந்து போனாங்க. இது சாத்தானுடைய டெக்னிக். என்னைக்கு ஒருத்தரை பெருமைக்குள்ள ஆக்குவதற்கு மற்ற விஷயங்களை தான் அவர் கம்பேர் பண்ணி காமிப்பார். அதனாலதான் நம்ம இந்த பாடம் கூட பெருமைன்ற விஷயத்த நேரடியா பேசாம அதோடு சம்பந்தப்பட்ட கேரக்டரை நம்ம பார்த்துட்டே வரோம். கர்த்தர் இயேசுட்ட கூட அவர் வரும்போது சோதனை உபத்திரவங்கள் கொடுக்கும்போது எப்படித்தான் கொடுத்தார்? மற்ற விஷயங்களை கம்பேர் பண்றார், வசனங்களை எடுத்து கம்பேர் பண்றாரு, கண்ணுக்கு தெரிகிற உலகங்களை கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணி தன்னுடைய வலைக்குள்ள வரும்படி அவர் இருக்கிறார். அது போலதான் சகோதர சகோதரிகளே, நம்ம கூட இருக்கிற இந்த ஐக்கியங்களுக்குள்ள, சகோதர சகோதரிகள் ஐக்கியத்துக்குள்ள, மற்றவர்களை மதியாத தன்மைகள் என்பது தேவனுக்கு ஏற்புள்ள காரியம் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயங்கள் போய்கொண்டிருக்குதுன்னா நம்ம கை மாறிக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். தேவனுடைய பாதுகாப்புல இருந்து நம்முடைய பாதுகாப்பு வேற எங்கேயோ சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இது சாத்தானுடைய டாக்டிக்ஸ், அது அப்படித்தான் பண்ணுவார். மற்றவங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விதமான மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள் ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நீங்க எப்படி மற்றவங்களை மதிங்கன்னா அவங்களையும் ஒரு சகோதரரா மதிங்கன்னு சொல்றத விட எப்படி சொல்றாரு, உங்களை விட அவங்கள பெரிய ஆளுகளா பாருங்க சொல்ற. அப்ப இந்த பாயிண்ட் பார்க்கும்போது பிரதர் நீங்க சொல்றதுதான் கரெக்ட், ஆனா இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் சில பிரதருங்க அவங்க சத்தியத்திலே தெளிவில்லை, அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பட் அவங்களையும் மதியம்னு சொல்லும்போது அவங்களும் வந்து ஏதாவது விஷயங்களை பேசி குழப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ரெண்டு வேலைகள் நடக்கலாம். என்ன வேலைகள் நடக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு மதிப்பு கொடுத்து சில பிரதருங்க ஏற்பில்லாத விஷயத்த ஆலோசனைகளா கொடுத்தாங்கன்னா முதல்ல அவர் யாருன்றது நீங்க கண்டுபிடிச்சு அவருக்கு நீங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட். அவர் ஏற்பில்லாத விஷயம் சொல்றாருன்னா அது ஏற்பில்லைன்னு நம்ம முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம், தேவன் நம்மளுக்கு அந்த அனுபவம் கொடுத்திருக்கலாம், சில வசனங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் புது பிரதரா இருக்கிறதுனால தெரியாம இருக்கலாம், அவரை கடைசியே வாய அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியும், அவரை பேச விட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணாதுக்கு, ஞானமான முறையில சத்தியங்களை வச்சு பதில் சொல்லலாம். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பாருங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மாறா அது இந்த சத்தியத்துக்கு இசைவில்லாத காரியமாயிரும் சொல்லலாம். அது நிமித்தம் அவரும் என்ன பண்ணலாம், ஒரு உருவாக்குவதற்குரிய ஒரு வழி வகுக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா அப்படி இல்லாம ரெஸ்பான்ஸே பண்ணாம அவர் எனக்கு என்னன்னு இல்ல ஏதோ வந்துட்டு போறாருன்ற முறையை நம்ம வச்சிருந்தோம்னா அது சரியான நீதி இல்ல சகோதர சகோதரிகள். அதுதான் பாக்குறோம், ஒரு மதிப்பு மற்றவங்க மேல நம்மளுக்கு வைக்கணும், தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னால தான் எல்லாம் முடியும் என்ற ஒரு எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தினுடைய அந்த பெருமையின் எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எப்படி இருக்குதுன்னா மற்ற இருக்கிற உடன் சகோதரர்களை நம்மளால மதிக்க முடியாம போகுது. கடைசி அதுல ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 14 அதிகாரத்துல 21 வசனம். பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்யற, பாவம் செய்யற, வேற எதுவும் செய்ய வேண்டாம். பாவம் செய்யறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, நம்ம ஒண்ணு உலக மனுஷர்கள் இல்ல, பெரிய பாவம் செய்யறது. உடன் சகோதர சகோதரிகளை ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னாலே பாவம் செய்யறது. ரெஸ்பான்ஸ் பண்றதுனா பார்த்த உடனே வணக்கம் வைக்கிறது நினைச்சிட வேண்டாம், அதையும் ஆனா வச்சுக்கணும். பார்த்த உடனே முகத்தை திருப்புறது அது மட்டும் நினைச்சிட வேண்டாம், ஆனா அதையும் செய்யாம அதுக்கும் மேல அதுக்கும் அப்பாற்பட்டு மதிக்கணும் சகோதர சகோதரிகளை, உடன் அங்கங்களை. ஏன்னா அவங்களுக்குள்ளயும் தேவனுடைய ஆவி இருக்குது, அவங்களையும் தேவன் அதே நோக்கத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நினைச்சிட வேண்டாம் பிரதர், இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு ஈவில் இருக்குது எல்லாம் நினைக்கலாம். பட் அதெல்லாம் இருந்தா கூட தேவன் இன்னைக்கு வரைக்கும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அவர் மேல கிருபை வச்சு அவரையும் ஐக்கியத்தில் வச்சிருக்கிறதுனால சகோதர சகோதரிகளை நம்மளும் அந்த தேவன் போல தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த தன்மையா மற்றவங்கிட்ட காமிக்கணும். இது ஒரு லெவல் தான் நம்ம உங்ககிட்ட பேச முடியும். எனவே முதல் விஷயம் வைராக்கியம் பார்க்கிறோம், ரெண்டாவது விஷயம் மற்றவர்களை மதியாம. இந்த குணம் கூட நம்மகிட்ட இருக்குதா செக் பண்ணலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா இன்னையோட இந்த ஆபரேஷன் சக்சஸா முடிகிறதுக்கு நம்ம இசைந்து கொடுத்து இன்னையோட நமக்குள்ள மாத்திட்டு தேவன் அவர் சத்தியத்தில் எப்படி வச்சிருக்கிறார் சபை பத்தி, அதன் அடிப்படையில சகோதர சகோதரிய ஐக்கியம் பத்தி எப்படி வச்சிருக்கிறாரு, அது போல நாமும் வாழ்வதற்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும். மூணாவது பாயிண்ட் குள்ள போயிடலாம். நம்ம மன்னியாமை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை, இது கூட பெருமையினுடைய பின்னணியா இருக்குது. அதை பத்தி வசனம் படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 6 15 வசனம். ஆமா, இது அருமையான ஒரு ஃபார்முலா. இது உங்களுடைய தப்பிதங்கள் தேவன் மன்னிக்கணும்னா நீங்க மற்றவங்க தப்பிதங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணும், மற்றவங்க தப்பிதத்தை மன்னிக்க கூடாது. இது வந்து தேவன் அவருடைய குமாரன் மூலம் கொடுத்த அருமையான ஃபார்முலா. இந்த மலை பிரசங்கமே யாருக்குரியது, அது சீஷர்களுக்குரியது. 5 முதல் 3 வசனங்கள் படிச்சுன்னா தெரியும், அவர் தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வர கண்டு தம்முடைய வாய் திறந்து அவர்களுக்கு சொன்னது. 5000 பேர் வந்தாங்களே பிரதர், வந்திருக்கலாம், ஆனா 5000 பேர் கேட்டிருக்கலாம், ஆனா 5000 பேரால கடைபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா யாருக்குரிய வார்த்தைகளா தான் அவர் பேசிக்கிட்டு, சீஷர்களுக்கே பொருந்தக்கூடிய வார்த்தைகளா தான் அநேக விஷயங்கள் பேசுறார். சில விஷயங்கள் பொதுவா பேசியிருக்கிறாரு, அநேக சமாச்சாரங்கள் சீஷர்களுக்குரியது. அதுதான் அவர் ஒருமையில சொல்றாரு, நீங்கள் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னிக்கலனா என்னுடைய பிதா கூட உங்க தப்பிதத்தை என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்கிறது இல்ல சொல்றாரு. அப்ப சகோதர சகோதரிகளை இந்த மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மன்னிக்க முடியாத தன்மை வச்சிருக்கிறவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா பெருமை அவருக்குள்ள இருக்குது. ஏன்னா மன்னிக்கலைன்னா என்ன வரும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு அடியாயிரும், விரோதம் வரும், பகைமை வளரும். பகைமை வளர்ந்துட்டா அவர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னா, அவர் ஒன்னு செஞ்சார்னா இவர் ரெண்டு செய்வார். அவர் சைக்கிள்ல வராது, புது சைக்கிள் வாங்கிட்டாருன்னா இவரு பைக் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அவன் அப்படி ஆயிட்டா நான் அப்ப செய்ய வேண்டாமா, உலகத்துல பாக்குறோமே, அதே போல நம்ம ஐக்கியத்துல கூட சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன விஷயம் செய்யறதுல இருந்து, ஒரு பகைமையோட ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது ஆசீர்வாதமாவே இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குதுன்னா, அந்த மன்னிக்கிற தன்மை நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை, இந்த விஷயத்துல அருமையான ஒரு கம்பாரிசன் சபைக்கு அப்போஸ்தல் பவுல் எழுதியிருக்கிறாரு. இந்த மன்னிக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கொலோசியர் 3 12 வசனம் மற்றும் 13 வசனம். ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறீங்க, எனவே நீங்க பரிசுத்தரும் பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். மனத்தாழ்மையை நீங்க என்ன பண்ணும், தரித்து கொண்டு நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும்னா என்ன வேணும், மனத்தாழ்மை வேணும். மனத்தாழ்மையில குறைவுபட்டவர் தான் பகைமையை வச்சிருப்பார். மனத்தாழ்மையில பெரியவரே என்னைக்குமே அவருக்குள்ள அந்த பகைமை இருக்காது, கசப்பு இருக்காது, மன்னிப்பார். எப்படி மன்னிக்கிறது, பிரச்சனைகள் புரிஞ்சுக்கிட்டா தானே, காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தானே. தேவனே என்னதான் பண்றாரு, நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறேன் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதே போல உணர்ந்தா ஓகே, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, வந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிதான் உடனே மன்னிக்க ரெடி, கரெக்டா? அது அப்படி ஒருவேளை தேவன் நம்ம எதிர்பார்த்திருந்தாரு, நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? உண்மையிலே பலவீனமான சகோதர சகோதரிகளா தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய நேரத்துல நம்ம இருக்கிற பாவங்களே நமக்கு தெரியுது. நம்மகிட்ட இருக்கிற பாவங்கள் தெரிஞ்சா தானே அதை தேவன்கிட்ட போய் அறிக்கையிட முடியும். அப்படி பாவங்களே என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாத நம்மளை தேவன் எப்படி நீதிமானா பாக்குறாரு, எப்படி நம்ம கிட்ட தொடர்பு வைக்கிறாரு, அதைத்தான் இந்த இடத்துல நோட் பண்ணி காமிக்கிறாரு அப்போஸ்தல் பவுல். உங்களுடைய மன்னிப்பு குணம் எப்படி இருக்கணும்னா, நம்ம ரட்சகர் மாதிரி இருக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கர்த்தர் எப்படி உங்களுக்கு மன்னிச்சாரு, அதே போல நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவங்களை மன்னிங்க. இதுக்கு ரெண்டு விஷயங்கள் எடுக்கலாம், இந்த ஒரு வசனம் எடுத்துக்கலாம், இன்னொரு வசனம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வசனத்தை கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு அருமையான ஒரு உண்மை தெரியும், மன்னிக்கிற குணத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் சொல்லி. இன்னொரு கம்பாரிசன் வசனம் படிங்க, எபேசியர் 4 32 வசனம். இந்த வசனத்துக்கும் முதல்ல படிச்ச வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எபேசியர்ல தேவன் என்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி சொல்றாரு. ஆனா நம்ம முன்னாடி பார்த்த அந்த கொலோசியர்ல கிறிஸ்து சொல்லிய டைரக்டா அவர் சொல்லிட்டார். ரெண்டு வார்த்தை இருக்கு, எது உண்மை? டைரக்டா நம்ம மன்னிப்பெல்லாம் அப்ப கிறிஸ்துட்ட தான் கேட்கணுமா? ஒரு கேள்வி வந்துடும் கொலோசியர் படிச்சா, வருதா இல்லையா? சில வேதத்தினுடைய முரண்பாடுகளை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இந்த கொலோசியர்ல பேசப்பட்டிருக்குது கிறிஸ்து மன்னிச்சது போல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்க, இது சரியான சிஸ்டமா? இல்ல எபேசியில சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மன்னிக்கிற விஷயமே அது யாருக்கிட்டதான் இருக்குது? நம்ம பாவம் கூட யாருக்கு விரோதமா தான் செய்யறோம், தேவனுக்கு விரோதமா தான் நம்மளுடைய செயல்கள் இருக்குது. அப்ப நம்ம மன்னிப்பு யாருக்கிட்டதான் கேட்கணும், தேவன்கிட்ட தான் கேட்கணும். ஆனா கிறிஸ்து கிட்டன்னு சில இடங்கள்ல போட்டிருக்கிறேன், இது என்ன விஷயமா இருக்குது? உண்மையிலேயே அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மன்னிப்பினுடைய ஆழம் புரியுது. இதை பத்தி நீங்க அதனுடைய மூல பாஷையில பாத்தீங்கன்னா இன்னும் சில விளக்கங்கள் கொடுக்கறாங்க. அதை பத்திய வசனங்கள் நீங்க மறுபடியும் படிக்கலாம். அந்த ஆரம்ப வசனம் மத்தேயு 6:15, மத்தேயு 6:15. இந்த இடத்துல அவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார், யாருடைய தப்பிதம் பத்தி பேசுறார், மனுஷருடைய தப்பிதம் பத்தி. மனுஷருடைய தப்பிதங்கள் பத்தி நீங்க மன்னிக்கும் போது எப்படி அந்த மன்னிப்பு இருக்கும்னா, உடன் சகோதர சகோதரிகள் மாதிரி இருக்காது. மனுஷர்கள் செய்யற தப்பை எப்படி மன்னிக்கிறோம் நம்ம அப்படின்னா, அவங்கள நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ரொம்ப பின்னி பிணைய போறோமா? மன்னிச்சதுக்கு அப்புறம்னா ஒருத்தர் மன்னிப்பு கொடுக்கறோம், என்ன அர்த்தம், சரி போங்க அவ்வளவுதான். இப்ப ரோட்லயே போய்கிட்டு இருக்கோம், வண்டியில பஸ்ல திடீர்னு ஒருத்தர் காரி துப்புறாரு, ஏதோ எதேச்சியா பண்ணாரு, நம்ம மேல விழுந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அது மனசுல வைய மாட்டோமா? வண்டி வேகமா ஓட்டிட்டு போய் பஸ்ஸுக்கு முன்னாடி ஓவர் டேக் பண்ணி நிப்பாட்டி பிரச்சனை பண்ணுவோம், என்ன லாபம் இருக்குது அதனால? எந்த விதமான மாற்றம் இது இல்லைங்க. ஒரு புது சிருஷ்டிகள் பல ஆங்கில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மனுஷர் மூலமா அநேக பாதிப்புகள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வருது. சின்ன வார்த்தையிலிருந்து பெரிய செயல்முறை வரைய வருது. அதுக்கு என்ன நீங்க கிரீக் வேர்டு பார்க்கலாம் அப்படின்னா பியாமி, அதாவது அதை நீங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான். அதை ஒரு பெருசா நினைச்சிட்டு நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான். செஞ்சா செஞ்சுட்டு போறோம். ஏன் அவங்களுக்கு என்ன தெரியாது, நன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, நீதி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தேவனு உண்மையான தேவன் யாருன்னு தெரியாது. அவங்கள விட்டுருங்க, பெருசா நினைக்காது. அந்த நினைப்புக்குள்ள எப்படி இருக்குதுன்னா என்னதான் கேட்பார் நம்மகிட்ட எட்டி பார்த்துனா சாரி தெரியாம பண்ணிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பார், அவ்வளவுதான் விட்டுருங்க. ஆனா பாதிப்பு பயங்கரமா இருக்கு இல்லீங்களா. இது மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற விஷயங்கள். நம்மகிட்ட வந்து நின்னாலே சரி போ அவ்வளவுதான், விட்டுறது சரி போ அவ்வளவுதான் விட்டுறது. ஏன் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த பிணைப்பு ஏற்படாது. ஆனால் உடன் அங்கங்கள் சகோதர சகோதரிகள் மனுஷர்களா, மற்றவங்க நம்ம அவங்களை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. நம்ம கூட இங்க மாத்திர இல்ல, தேவன் கிருபையில ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா ஓடி முடிச்சா எங்க வரைய வருவாங்க, நித்தியத்துல கூட பல ஆயிரம் கோடி ஆண்டுகளா நம்ம இருப்போம். அப்ப அவங்களுடைய விஷயத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு பேசப்பட்டிருக்கிற இந்த கொலோசியர்ல உள்ள வார்த்தைகள் சகோதர சகோதரிகளை, இதே கிரீக் வார்த்தை இல்ல அந்த மன்னிப்பு என்ற வார்த்தைகளுக்கு, அதுக்கு வேற மாதிரி வார்த்தை பயன்படுத்துறாங்க, காரசோமாய் அப்படின்ற வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இலவச மன்னிப்பு, எந்த பிரதிபலன் பார்க்காத மன்னிப்பு. வந்து மறுபடியும் நம்மகிட்ட நிக்கணும் மனம் வருந்தனும் இந்த எதிர்பார்ப்புலாம் பார்க்க கூடாது, இலவச மன்னிப்பு அவ்வளவுதான். அதுக்குதான் அப்போஸ்தல் பவுல் யார கம்பேர் பண்றார்னா கர்த்தர் இயேசுவை கம்பேர் பண்ற. தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்னா அதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குதுன்னா நம்ம போய் என்ன பண்ணணும், தேவன்கிட்ட உணர்ந்து அறிக்கையிடணும், இல்லையா கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசணும். இந்த வேலை நடக்காம மன்னிப்பு வராது அங்கிருந்து. ஆனா கிறிஸ்து நம்ம கிட்ட எப்படி ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் நம்மளுக்காக வேலை செய்யறாரு அட்வொகேட் மினிஸ்ட்ரி. அவருடைய கான்டாக்ட் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஃப்ரீலி பர்கட்டிவ் கொடுக்கிறார், மன்னிக்கிறார் போ அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அதை பற்றிய சில சத்தியங்கள் சபைக்கு அவர் தலையா இருக்கிறதுனால சில சத்திய வாய்ப்புகள் ஏற்படுத்தி நம்மளை சரி பண்ணுவாரு. ஒரே நாள்ல சொன்னா நமக்கு புரியாது, அந்த தவறுகள்ல இருந்து நம்ம மீள்வதற்கு சில சத்தியங்களை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை சரி பண்ணுவார். ஆனா தேவனுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறதுனால உண்மையிலேயே சடனா நம்ம மேல ஆக்கினை வராதபடிக்கு நம்மளுக்காக பரிந்து பேசுற மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுதான் நம்ம மேல ஒரு அட்வான்ஸ் நம்பிக்கை வச்சு செய்யறாரு கர்த்தர் இயேசு. நிச்சயம் இவங்க சரி ஆயிடுவாங்க, இந்த பிரதர் இவர் ரெடி ஆயிடுவார். இந்த நம்பிக்கை யார் வச்சிருக்கிறார், நம்முடைய கர்த்தர் நம்ம கூட வச்சுட்டு தான் இருக்கிறார் நமக்காக. அப்ப இதே போலதான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில அப்படிப்பட்ட மன்னிப்பை நீங்க காமிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரதர் பண்ணாரு சிஸ்டர் பண்ணாங்க, ஓகே பரவாயில்ல, அவங்க பண்ணது நிமித்தமா நம்மளுக்கு என்ன ஆக போறது இல்லைன்னா இங்க வேணா சின்ன சின்ன பாதிப்பு வந்திருக்கலாம், சில இடத்துல சில தலை குனிவுகள், சில பணங்கள் நஷ்டமாயிருக்கலாம், சில விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா என்ன பாதிக்கப்படாது, மத்தவங்க நம்மளுக்கு செய்யற கெடுதல்னால நம்மளுக்கு என்ன பாதிக்கப்படாதுன்னா தேவன் வச்சிருக்கிற அந்த கிரீடம் பாதிக்கப்படாது. நம்ம தேவனுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சா மாத்திரம்தான் பாதிப்பு வருமே ஒழிய மத்த எந்த தனிப்பட்ட மனுஷரும் நமக்கு விரோதமா வந்து தேவன் நம்ம அழைச்ச அழைப்புல இருந்து நம்மளை கீழே தள்ள முடியாது. அப்ப இதை புரிந்து கொண்டவங்களா நம்ம சகோதர சகோதரிகளா எப்படி இருக்கணும்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த மன்னிப்பு என்ற தன்மையா வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கணும். மீண்டும் ஒருமுறை படிக்கலாம் கொலோசியர் 3 அதிகாரத்துல 13 வசனம். ஆமா கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறார் நம்மளுக்கு அனுதினமும் அப்படின்னு இலவசமா எந்த எதிர்பார்ப்பு. அதுதான் நம்ம சொல்றோம் நம்மகிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஆனா அவைகளுக்காக அவர் அட்வொகேட் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெடி ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஏற்ற தருணம் வரும்போது சபை ஐக்கியத்துல தனிப்பட்ட ஸ்டடியில அந்த விஷயங்களை உணர்த்துறாரு. அதனாலதான் சில விஷயங்கள் நம்ம கேட்கும் போது நம்ம மனசு பட்டார் நடிக்கும், இப்பதான் இது எனக்கு தெரியுது, ஆனா இவ்வளவு நாள் நான் வச்சிருந்தேனே இது தப்புன்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியுது நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்ப மறந்துடக்கூடாது இந்த விஷயமே நம்முடைய ரட்சகருக்கு என்னைக்கோ தெரியும், அதெல்லாம் அறிஞ்சுதான் இவ்வளவு நாள் நம்ம கூட ரொம்ப சைலண்டா நம்ம உருவாக்கத்திற்காக எல்லா முயற்சிகளும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஈடுபலியோடு கூட அவர் செய்கிற வேலை எவ்வளவு பெருசா இருக்குது நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறுதலுக்காக. அதைத்தான் அப்போஸ்தல் பவுல் புரிஞ்சிட்டு சொல்றாரு, இதே போல விஷயத்த நீங்க காமிங்க. ஏன், தேவன் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு அவர் குமாரன் மூலம், நீங்க மன்னிச்சா அவர் என்ன பண்ணுவாரு, உங்களை மன்னிப்பார். இது போல நீங்க நடந்து கொள்ளுங்க, இப்படி நடந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கான அட்வொகேட் மினிஸ்ட்ரி இன்னும் சீரும் சிறப்புமா கர்த்தர் செய்ய முடியும். இன்னும் நல்ல நீதியோட தேவனுக்கு முன்னாடி நமக்கான அந்த வேலையை அவர் செய்ய முடியும். அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த மன்னியாமை என்ற குணம் அது பெருமையின் குணத்தினுடைய பின்னணி. அது கண்டிப்பா இருக்கும் போது ஒருத்தர் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எப்படி வைராக்கியம் பார்த்தோம், மற்றவங்களை மதிக்கிற விஷயம் மதியாத விஷயத்தை பார்த்தோம், அதே போலதான் நம்ம பார்க்கிறோம் இந்த மன்னியாத தன்மை கூட மனத்தாழ்மைக்கு விரோதமான குணங்கள்ல ஒண்ணு. சகோதரர் ரசல் சொல்லும் போது இந்த மன்னிக்கிற விஷயம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில உதட்டில் இருக்கக்கூடாது, மனசுல இருக்கணும் சொல்றோம். ஒருத்தரை மன்னிக்கிற செயலு உதட்டில் இருக்கக்கூடாது, அது மனசுக்குள்ள இருக்கணும் சொல்றேன். பிரதர்களை பத்தி அவங்களுக்கு பின்னாடி விரோதமா பேசுவோம், ஆனா முன்னாடி பார்க்கும்போது என்னத்தான் பேசுவோம். வணக்கம் தான், நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா, அசிஸ்டன் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா எல்லாம் விசாரி. பட் அந்த இருதயம் மனுஷன்னு தான் முகத்தை பார்ப்பாரு, ஆனா தேவன் எங்க பாக்குறாரு, இருதயத்துல. சகோதர சகோதரிகளை ஐக்கியப்படும் போது கூட இருதயத்துல உண்மை உள்ளவங்களா இருந்தா, இந்நேரம் அநேக சபைக்கான நிறைவேறுதல் கூட நம்ம மத்தியில நடந்திருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டு தேவன் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் குணலட்சணம் பத்தி கொடுக்கிறாருன்னா ரொம்ப டைம் நெருக்கம். அந்த நெருக்கத்துக்குள்ள என்னதான் நடக்கும்னா அநேக நிறைவேறுதல்களை தேவன் அடையாளம் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த காலங்களை புரிந்து கொண்டவங்களா தேவன் சத்தியம் கொண்டு வரக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அர்த்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் அர்த்தம் இல்லாம எதையுமே செய்யறது இல்ல. அவர் கொடுக்கிற ஆகாரம் கூட அநேக ஞான அர்த்தம் உள்ளவைகள். எக்லீசியால வரக்கூடிய சத்தியங்கள் சப்ஜெக்ட் அது ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய சபைன்னு ஒரு மனசு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வார்த்தைகள் கூட தேவனுடையது. நம்ம பார்க்கணும், தேவன் அவருடைய ஆவியில கொடுக்கிறார். பேசுறவரு சில இலக்கண மிஸ்டேக் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல அவர் புரிய வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணலாம், ஆனா அந்த கருப்பொருள் அது யார்கிட்ட இருந்தா வரும், தேவன்கிட்ட இருந்துதான் வரும். அப்ப நம்ம அதை கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அப்ப அந்த முறையில தான் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு அந்த விளக்கம் கொடுக்கிறார். இந்த அருமையான இந்த மன்னிக்கிற குணம் சகோதரர் 1693 பக்கத்துல பேசும்போது இந்த மன்னிக்கிற குணம் அது தேவனுடையதுன்னு சொல்றோம். நம்ம தேவனுடையது தான் இந்த குணம். அப்போ உண்மையிலேயே ஒருத்தர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாரு, இன்னும் மகிமேலேயே அவர் தேவனுடைய பிள்ளையா ஆகுவாருன்னா மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இங்கேதான். இந்த இடைப்பட்ட காலப்பகுதி உடன்படிக்கையிலிருந்து நம்ம மரணம் வரையில அந்த மன்னிப்பு தான். இந்த மன்னிக்கிற தன்மையை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா ரெண்டு விஷயங்கள் யோசிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பாவம் செஞ்சு தேவன் நம்மளுக்கு மன்னிச்ச விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? தேவன் நம்ம பாவத்தை மன்னிச்சாருங்களோ இல்லைங்களா? அவர் குமாரன் மூலம் மன்னிச்சாரு. எந்தெந்த பாவத்தை மன்னிச்சார்? சகல பாவத்தையும் லிஸ்ட் போட முடியுமா? வெளியில சொல்ல வேண்டாம், யோசிங்க. ஒவ்வொரு நாளும் செய்யறமே, தேவனே தெரிஞ்சோ தெரியாமே பண்ணியிருந்தா மன்னிச்சிருந்தா சொல்றமே, அப்படி இருக்கிற வரையில் இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படாது. கண்டுபிடிங்க எந்த இடத்துல இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணணும், அதை கண்டுபிடிச்சி தேவன்ட்ட என்ன கேட்கணும், இந்த விஷயத்துக்காக நீங்க என்னையா மன்னிச்சிருங்க. அப்ப அதே போலதான் சகோதர சகோதரிகளே, இது ஒரு புறம் தேவன்கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிற மன்னிப்பவே முதல்ல கண்டுபிடிச்சு பழகணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம மற்றவங்களுடைய எத்தனை பாவங்களை மன்னிச்சிருக்கிறோம். நமக்கு விரோதமா யாராவது பேசிருக்கிறாங்களோ இல்லைங்களா? இங்க இருக்கிற நம்மள யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, பிரதர் எனக்கு விரோதமா இதுவரையும் இங்க இருக்கிற யாருமே பேசினது இல்ல, எல்லாருக்கூடையும் ரொம்ப ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் தான் இருக்குது, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, எப்படி நம்ம யாராவது சொல்ல முடியுமா? விரோதங்கள் வருதுன்னா நினைச்சுக்கோங்க, மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்துறாரு. அப்ப அதை புரிஞ்சுட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளால ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியுதா? பிரதர் மனுஷருக்கு முன்னாடி சொல்லல, மாறாக என்னுடைய உள்ளத்துல தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா கூட நம்ம எப்படிதான் நினைக்கிறோம்னா நம்ம மன்னிப்போட தான் அந்த சகோதரிகள்கிட்ட சகோதரர்கிட்ட நம்ம நடந்துக்கிறோம் சொல்ல முடியுங்களா? ரெண்டு விஷயம் மத்தியில கேட்கிறோம். ஒண்ணு, தேவன்கிட்ட நம்ம வாங்குற மன்னிப்பு எதுக்காக வாங்கியிருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கணும். எந்த பாவம் செஞ்சு தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்கியிருக்கிறோம் சொல்லணும். பெரிய பெரிய பாவம் இருந்துச்சு ஒரு காலத்துல உடன்படிக்கைக்கு முன்னாடி, உடன்படிக்கைக்கு அப்புறம் எதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம்? அனுதினமும் தப்பு பண்றோம், எந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அதை கண்டுபிடிச்சாதான் அந்த தப்புல இருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும், மேற்கொள்ள முடியும், விடுதலை ஆக முடியும். ரெண்டாவது விஷயமே, நம்ம தேவன் நம்மளுக்கு அப்படி செய்யறாரு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்டையும் அதே போல மன்னிக்கிற குணத்தை காட்டணும். அப்படி காட்டப்பட்ட சில அடையாளங்கள் சில நிகழ்வுகள் உங்களுடைய டைரியில இருக்குதா? டைரினா உங்களுடைய மனசுல இருக்குதா? என்னுடைய மனசுல இருக்குதா? எனக்கு விரோதமா செய்யறோம் யோசி. அப்படி இல்லைனா கண்டிப்பா அதை நம்ம செயல்படுத்தணும், செயல்படுத்துவோம். அதுதான் பாக்குறோம் இந்த மன்னியாத தன்மை சகோதர சகோதரிகளை இந்த பெருமை என்ற குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். அந்த தாக்கம் இருக்கிற வரையில நம்மளால மனத்தாழ்மை உள்ளவங்களா நடந்து கொள்ள முடியாது. இல்ல புதர், அவர் மேல எனக்கு கசப்பு தான், ஆனா நான் ரொம்ப தாழ்மையான மனுஷன் சொன்னீங்கன்னா, அப்போ சொல் பவுல் சொல்றது போல அது மாயமான தாழ்மை என்ற ஒரு போர்வைக்குள்ள போயிடும். நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. அதுல தான் தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். கடைசி பாயிண்ட் நமக்குள்ள வரலாம். இந்த ஒரு மன்னியாத தன்மைக்கு அடுத்தபடியா பெருமை என்ற ஒரு மரத்தினுடைய கிளை என்னவா இருக்குதுன்னா, கலாத்தியர் 5:26 வசனம். இந்த கடைசி வார்த்தை எடுங்க, ஒருவர் மேல் ஒருவர் என்ன கொள்ளக்கூடாது, பொறாமைப்படாமல் இருங்க, பொறாமைப்படாமல் இருங்க. ஏன் பொறாமைப்படாமல் இருக்கணும்னா என்ன நீங்க செய்யாம இருக்கணும், வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. வீண் புகழ்ச்சி எதனுடைய சாயல், பெருமையினுடைய சாயல். அப்போ நீங்க பெருமை உள்ளவங்களா இல்லாமல் இருங்க. அதை நீங்க எப்படி காமிக்கலாம்னா, ஒருவர் மேல் ஒருவர் எப்படி செய்யக்கூடாது, பொறாமை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. பொறாமை என்பது எப்படி வரும், ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்தருடைய வளர்ச்சி அவருடைய முன்னேற்றங்களை பார்க்கும்போது நமக்கு பொறாமை, நமக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்னு அவர் எடுத்துக்கிட்டார்னா பொறாமை வரும். அப்ப இந்த பொறாமையை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம கண்ணெல்லாம் இங்கதான் இருக்கும், லிட்டரலா தான் இருக்கும், உலக பிரகாரமான காரியத்துல தான் இருக்கும், நேரடியா தெரியற விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். நேரடியா தெரியற விஷயத்துல நமக்குள்ள எப்படி பொறாமை வரும் அதை நீங்களே யோசிங்க. யார் மேலேயாவது பொறாமை இருக்குதா நமக்கு? பிரதர் இந்த வாய்ப்பு எனக்கு வர வேண்டியது, ஆனா இந்த பிரதர் வந்தாரு எடுத்துருப்பா, அவர் மட்டும் இல்லைனா அது எனக்கு தான் வந்திருக்கும் அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். பொறாமை என்ற குணம் கூட நம்மளுக்குள்ள சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அதைத்தான் ஞானி சொல்லும் போது, பொறாமையோ அது எலும்புரிக்கு, எலும்பு எவ்வளவு முக்கியமான ஒன்று உடம்புல, அந்த எலும்பவே உருக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணிடும் எது, பொறாமை. அதே போல ஆவிக்குரிய முறையில கூட ஒரு புது சிருஷ்டிய ரொம்ப நொடிஞ்சி போக வச்சு, ரொம்ப ஒண்ணுமில்லாம போக வைக்கக்கூடிய வேலை எது பண்ணுனா பொறாமை. அந்த இருதயம் பூரா அப்படியே ஒரு புகச்சலா தான் இருக்கும், ஒரு அமைதல் அன்பு சாந்தம் அங்க பார்க்க முடியாது, அப்படியே புகை அடைஞ்சு போய் அவர் இருதயம். இந்த ரொம்ப அந்த செயின் ஸ்மோக்கர்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்களை நிறுத்துறதுக்கு டாக்டர்ஸ் கடைசி என்னதான் பண்ணுவாங்கன்னா, அவருடைய உள் உறுப்புகளை ஒரு படம் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. நல்ல படம் இப்படி இருக்கு, ஓம் படம் இப்படி இருக்கு, இதுக்கு மேல நீ பண்ணேனா அவ்வளவுதான், உள்ள நெருப்பே உனக்கு வந்துடும், பாத்துக்கோ, நீ குலைக்க முடியாது. அந்த படத்தை வச்சுட்டு தான் அப்புறம் சொல்லுவாரு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், எப்படி நீங்க விட்டீங்க, பயங்கரமான சுமக்கிறாரு, நீங்க எப்படி விட்டீங்கன்னா, உடனே ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்தாங்க, என் இருதயம் எந்த மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு மேலேயும் நான் குடிச்சா செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. பொறாமை கூட அப்படித்தான், அது எலும்புரிக்கு ஞானி சொல்றாரு, ஆளே இல்லாம பண்ணிரும். அது ஆவிக்குரிய மனுஷனா இல்லாம முழுக்க முழுக்க அவரை மாம்சத்திற்குரியவராகவே ஆயிரும். பொக்கிசத்தை மண்பாண்டத்துல வச்சிருக்கிறோம், ஆனா இந்த மண்பாண்டம் பொக்கிசத்தை முழுங்கிரும். அந்த மாதிரி இந்த பொறாமை என்ற குணம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடாது. ஒருவேளை வருதுன்னா சின்ன செயல்ல உங்களுக்கு வரும்போதே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால அந்த விஷயம். பேசி முடிக்கிறவரையே, காரியம் செஞ்சு முடிக்கிறவரையே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதுக்குதான் தேவன் என்ன பண்றாருனா, இது போல சில வாய்ப்புகள் வச்சு சொல்றாரு, இந்த பொறாமை பெருமையினுடைய சாயல் அது, அதனுடைய பின்னணி அது, பெருமையினுடைய தாக்கம் இது இந்த பொறாமை. தயவு செய்து அந்த பொறாமையா நம்மளை விட்டு வெளியில எடுத்து போட்டணும். பொறாமைக்கு பின்னணி என்னன்னா வீண் புகழ்ச்சி. எனக்கு வரவேண்டிய புகழ்ச்சி வரல, காரணம் என்ன, இவரு இவரு இவரு, அதனால எனக்கு அவர் மேல என்ன வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. வேண்டாம், இங்க நம்ம எதுவும் பண்ணி மேன்மை அடைஞ்சு எந்த லாபமும் நம்மளுக்கு இல்ல. நம்மளுக்கு வரக்கூடிய மேன்மைகள் எல்லாமே எங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும். அதுதான் பாக்குறோம், தன்னை தாழ்த்துகிறவனே தேவன் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். எப்படி தாழ்த்த முடியும், சில பாதிப்புகள் வரும்போது கூட நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அவர் மேல பொறாமை இல்லாதவங்களா இருக்கணும், மனுஷர்கள் மேல சகோதரர்கள் மேல. அப்படி பொறாமை இல்லாம நம்ம நடந்துக்கிறத தேவன் எப்படி பாக்குறாருனா, நம்ம அவருக்கு முன்னாடி தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறதாக பாக்குறாரு. வேற முறையில காமிக்க முடியாது, பிராக்டிக்கல்ல ரொம்ப பவ்யமா அமைதியா வந்து எந்த சத்தமும் இல்லாம உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் முடிஞ்சோன்னே அமைதியா போறதுக்கு பேரு தாழ்மை இல்ல, அதுதான் அவசியம். ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கும் போது சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வருதுன்னா, புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் ஒவ்வொன்றும் கவனிக்கத்தக்கது. அப்பாவினுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நமக்கு நடக்கிறது இல்ல. பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, சின்ன நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாம் அங்க திட்டம் பண்ணி தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த முறையில கவனிச்சீங்கன்னா, இந்த பொறாமை என்ற குணம் கூட நம்ம வைக்க வேண்டாம். நம்மளுடைய சுய முயற்சியினால இந்த ஓட்டத்தை நம்மளால ஓடி முடிக்க முடியாது. முழுக்க முழுக்க தேவனையே சார்ந்திருக்கிறோம் சொல்லும் போது தேவன் நம்மளுக்கு சொல்றார், ரொம்ப அருமையா அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எதுக்கு அழைச்சாரோ அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போவார். அவருக்கு முன்பதாக எப்படி தாழ்மைப்பட முடியும், அதுக்கு தான் வாய்ப்பு. வைராக்கியங்கள் வாய்ப்பு வரும், தூக்கி போட்டலாம், வேண்டாம் வைராக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி மற்ற சகோதரர்களை மதிக்காத தன்மை அப்படி இருக்க வேண்டாம், ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். சத்தியத்தின்படியான மதிப்பு ஒவ்வொரு மேலையும் வைக்கணும். வெளி தோற்றம் பார்த்து, ஆடம்பரங்கள் பார்த்து, வசதி வாய்ப்புகள் பார்த்து பிரதனங்களை சிஸ்டங்களை கணிக்க வேண்டாம். அடுத்ததா நம்ம பார்த்தோம் அந்த மன்னியாத தன்மை. சின்ன சின்ன பாதிப்புகள் வாங்கணும், வாங்கும் போது அவர் நம்ம மன்னிக்க முடியும் இல்லைங்களா. அப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா செஞ்சா நினைச்சிடாதீங்க, அவரா சுயமா யோசிச்சு பண்ணிட்டாரு. தேவனுடைய அனுமதி இருக்கு நமக்கு விரோதமா பேசுறதுக்கு பண்றதுக்கு. அப்ப அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபெய்த்ல அதை எடுத்துட்டு மன்னிப்பு என்ற விஷயத்தை காமிக்கலாம் அவர் மேல. அவரே ஒரு நேரில் நம்மகிட்ட வரலாம், மன்னி மனம் திரும்பி அந்த சிஸ்டங்களும் வரலாம், பிரதர்களும் வரலாம். அப்ப வந்தா கூட நினைச்சிடக்கூடாது, இதைத்தான் எதிர்பார்த்தேன், அப்பவே நான் சொன்னேன், நீ கேட்டியா, இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப நீ வந்துகிட்டு வேண்டாம். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவரை மன்னிச்சிடணும். எப்படி கர்த்தர் நம்மளுக்கு அப்படித்தான் மன்னிக்கிறாரு. நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை நம்மகிட்ட இது இருக்குன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, நமக்காக அட்வொகேட் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் ரெடி ஆயிடுவார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நீங்க பாவம் செய்வீங்களானா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இரண்டாம் மரணத்துக்கு போயிருவீங்கன்னு சொன்னாரா. ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம், பார் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு தூதன், சபைக்கான தூதன்னா, பரிந்து பேசுதல் ஊழியத்தை தூக்கி காமிக்கிறார். நீங்க பாவம் செய்யாம இருக்கணும்னா இந்த கர்த்தருடைய அட்வொகேட் மினிஸ்ட்ரிய பாருங்க சொல்ற. அதுக்குள்ள அன்பு இருக்குது. அது உண்மையிலேயே அந்த அட்வொகேட் மினிஸ்ட்ரிய புரிஞ்சிட்டோம்னா நம்மளால அதுக்கப்புறம் துணிகரமா போய் பாவம் பண்ண முடியாது, விடாது. நம்மளை அறியாமையே ஏதாவது நடந்தாதான் உண்டே ஒழிய தெரிஞ்சு செய்யற பாவத்துல நம்ம நீங்களாயிடும். அதனாலதான் அந்த வார்த்தை கொடுக்குறேன். அப்ப இதோட அந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூட மற்ற சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில அந்த மன்னிக்கிற குணத்தை காமிப்பதற்கு ஒரு சாதகமான நிலைகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வோம். பிடிவாதங்கள் முரட்டாட்டங்கள் நமக்கு வேண்டாம், அது நம்ம ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா அது மாற்றாதுதான். கடைசியா பார்த்தோம் பொறாமை, மற்றவர்களுடைய வளர்ச்சிகள் பற்றி, மற்றவர்கள் சில பிரதனங்களால அங்கீகரிக்கப்படுகிற அங்கீகரிப்புகள் பத்தி கூட நமக்குள்ள பொறாமை வேண்டாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட பெருமையினுடைய பின்னணியா இருக்குது. அப்ப இந்த நாலு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த நாலு விஷயங்கள் என்பது கர்த்தருடைய அந்த தாழ்மை, தேவனுக்கு முன்பதாக நடந்து காமிக்கக்கூடிய அந்த மன தாழ்மைக்கு விரோதமான காரியம். இப்ப யோசிங்க, இந்த நாலு விஷயங்கள் நமக்குள்ள இருக்குதா இல்லைங்களா? நாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒன்னு ரெண்டாவது நமக்குள்ள, நீங்க ஒருவேளை இருக்கு சொல்றீங்களோ இல்லையா, நம்ம ஒத்துக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. மற்றவங்களை மதியாத நிலைமையில நம்மளும் நடந்திருக்கிறோம். பட் இது போல சத்தியங்கள் பார்க்கும் போதுதான் புரியுது, கர்த்தர் மன்னிச்சது போல மன்னிக்க சொல்றாரே, அந்த மனப்பான்மை இல்லாம போச்சு. அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நினைச்சு மனசு ஃபீல் பண்றோம். அந்த அருமையான இனிமேல் அப்படி யாராவது பிரதருங்க நம்மளுக்கு விரோதமா வருவாங்களா, சிஸ்டருங்க வருவாங்களா தெரியல. ஒருவேளை சகோதர சகோதரிகளை எப்படிப்பட்ட முறையில் இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் பார். அப்ப ஃபைனலா நம்ம யோசிக்கலாம், பிரதர் இது எல்லாமே நம்மளுடைய இருதய சம்பந்தப்பட்டது, இருதயத்துக்குள் ரெடியாக வேண்டிய காரியங்கள் சமாச்சாரங்கள். இது குணமாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ள அவ்வளவு சாதாரண வந்துருமா? கேட்கிற வரையே உணர்வு பயங்கரமா இருக்கும், ரொம்ப சீரியஸா நல்லா என்ன சொல்றது அழுத்த திருத்தமா புரியுற மாதிரி இருக்கும். பட் நடைமுறையில இறங்கிடுமா குணமாற்றம்? ஒருத்தருக்கு இப்ப டைப் பண்ண தெரியல அப்படின்னா அவரை டைப் பழக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டைப்பிங் சென்டர் அனுப்பிச்சு ஒரு 6 மாசம் பயிற்சி கொடுத்து அவர் அடுத்து என்ன பண்ணுவார்? டைப் அடிச்சிடும். ஒருத்தருக்கு ஆங்கிலம் பேச தெரியல, தமிழ் மட்டும் நல்லா பேசுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? ஒரு கோச்சிங் சென்டர் அனுப்பிச்சு ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல 10 வருஷம் கூட உட்காந்து என்ன பண்ணிரு, ஆங்கிலத்துல கத்துக்கிடுவான்னு பேசு. ஆனா ஒருத்தருக்குள்ள மனத்தாழ்மை என்ற குணம் இல்ல, அப்ப அவருக்குள்ள அந்த குணத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? அவருக்குள்ள அந்த குணம் வருமா? முதல்ல பேசிக்காவே அவர்கிட்ட அந்த குணம் இல்ல, அவர் கெட்ட குணம், இந்த உலகத்துல பொல்லாத உலகத்துல இருந்து ரெடி ஆயிட்டாரு. இவருக்குள்ள இந்த ஒரு குணமாற்றம் வருது சாத்தியமா? சீரியஸா புரிஞ்சுட்டு கரெக்டா உண்மையை சொல்லணும். கெட்ட குணம் வெளியில போறது, இதுவரையும் நம்மளுக்கு பழக்கம் இல்லாத நல்ல குணம் உள்ள வர்றது சாத்தியமா, நடக்குமா? உண்மையிலேயே நடக்குமா நமக்குள்ள அப்படின்னா? நடக்கும் தான் சொல்லுவோம், ஏன்னா நடக்கும்னு சொல்லலைன்னா அவ்வளவுதான். அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? புது சிருஷ்டிகளாகி சபையா வந்து உட்காந்து நடக்காதுன்னு சொல்றதுக்கா நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் இருக்கணும்? நடக்கும், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. நடக்கும், ஆனா அது நம்முடைய சுய முயற்சியினால நடக்க வைக்க முடியாது. நடக்கும் என்ற அந்த வார்த்தையை நம்ம எதனால சொல்றோம்னா, நம்ம யாரும் பழைய மனுஷர்கள் இல்ல, நம்ம யார் ஒரு புது சிருஷ்டிகள், புது ஜீவன்ல வந்திருக்கிறோம். இப்ப இந்த புது ஜீவனுக்குள்ள என்ன இருக்குது? சமீபத்துல தான் ரெண்டு விஷயம் உள்ள போயிருச்சு, நல்ல விஷயமும் போயிருச்சு, கெட்ட விஷயமும் போயிடுச்சு, ரெண்டும் சேம் காலப்பகுதிக்குள்ள போயிருக்குது. எனவே என்ன பண்ணலாம்? நிச்சயமா சமீபத்துல போனதுனால அதை வெளியில தூக்கி போடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நான் ஆவிக்குரிய முறையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குணமாற்றம் அவ்வளவு சாதாரணமா நடக்காது யாருக்குள்ளயும். புரியும், எல்லாம் பண்ணும், நடைமுறை வாழ்க்கையில சேஞ்சஸ் வரவே வராது. அதுக்கு ரொம்ப ஹெவியா பரிசுத்தாவி வேணும், அதுக்கு ரொம்ப ஹெவியா ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவர் ஒரு ட்ரூலி கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும். உண்மையிலேயே தேவன் கிட்ட அவர் தன்னை அர்ப்பணிச்சவரா இருந்தா மாத்திரமே வருமே ஒழிய மற்றபடி வராது. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறோம். அது எப்படி நடக்கும்னா, நினைச்சிட வேண்டாம் அந்த குணங்கள் போக முடியாதுன்னு. போக முடியும், ஏன்னா அது சமீபத்துல உள்ள வந்தது. உண்மையிலே நம்ம புது சிருஷ்டிகள் தான், நம்ம புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குணம் நம்மளுக்குள்ள வந்திருக்கு. புதர் முன்னாடி இருந்தா இருக்கு புதர், நான் இயற்கையிலே அப்படித்தானே பிறந்தேன், நல்லது. ஆனா பாவத்துக்கு செத்தோமே, நீதிக்கு பிழைத்தோமே, அப்ப அதுல இருந்து தான் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறபடினால அந்த ரெண்டு வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்குது சகோதர சகோதரிகளை. என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா, ஒரு நல்ல சுபாவங்களையும் நமக்குள்ள வளர வைக்க முடியும் நம்மளால. அதே போல கெட்ட சுபாவங்களையும் நம்மளுக்குள்ள கொண்டு வர வளர வைக்க முடியும். நீங்க வசனம் எடுத்து படிங்க, ரோமர் 8 அதிகாரத்துல 29 வசனம். ஆமா, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு அவங்க ஒப்பாக அவங்க மாறணும். கண்டிப்பா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்குள்ள வரணும். அதுக்குத்தான் முதல்ல நம்மளுக்கு அழைப்பே தேவன் கொடுத்து, இவ்வளவு காலப்பகுதிகள் கொடுத்து நம்ம கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் சீரியஸா கவுன்ஸ் பார்க்கும் போது, ரொம்ப உன்னிப்பா உற்று நோக்கும் போது, நமக்குள்ள என்னதான் ஒரு முடிவு வரும்னா, நம்மளால முடியாதுன்னு தான் நினைப்போம். இதுக்கு நம்ம உதாரணம் எடுக்கலாம்னா, அப்போஸ்தல் பேதுரு எடுத்துப்பார். கர்த்தர் இயேசு அவரை முத முதல்ல மீட் பண்ணும் போது என்ன சம்பவம் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கு? ரொம்ப ஒரு திறமையான ஒரு மீன் பிடி தொழில் பண்ணவர் தான், ஆனா அவரால் எந்த மீன் பிடிக்க முடியல. வந்து நிக்கிறாரு கர்த்தர் இயேசு, நீ போய் நான் சொல்ற இடத்துல வலைய போடுன்றாரு. எதுவும் பேசல, ராமுல்சும் போராடி பார்த்தோம்னாரு, எல்லாம் ரைட் போய் போடு அப்படின்னாரு. போட்டாரு, நிறைய மீன் வந்துருச்சு. வந்து இறங்கின உடனே கர்த்தர் இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? நான் பாவியாகிய மனுஷன். இந்த வார்த்தையை அப்படியே உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறோம். தேவன்கிட்ட அநேக நேரங்கள் நம்மளுடைய மனசுக்கு பைனல் என்னதான் வந்துருதுன்னா, என்னால முடியாது, என்னால நிச்சயமா அந்த விஷயத்த கொண்டு வர முடியாது. பேதுரு அதுதான், நன்மைகள் வாங்கிட்டாரு, அவர் சொன்னபடியே அந்த வேலைகள்லாம் செஞ்சு ஆச்சரியப்பட்டு வந்து நின்றுட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்ம மூலம் அநேக வேலைகள் செய்யறாரு, அநேக காரியங்கள் பண்றாரு. ஆனா குணங்கள்னு வச்சு பார்க்கும் போது யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வேலைகள் செஞ்ச நம்ம கிட்ட கேரக்டர் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்ப ரொம்ப பக்கத்துல வரும்போது கடைசி என்னதான் சொல்றோம் பேதுரு மாதிரினா, என்னால முடியாது, நீங்க போயிருங்க சொல்றேன். இவ்வளவு நாள் இந்த தொழிலே இருந்திருக்கிறேன், உண்மையிலேயே மீன் பிடிக்கணும்னா பொறுமை ரொம்ப அவசியம், ரொம்ப நிதான அவசியம், ஞானம் அவசியம், எல்லா அவசியம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க வந்து சொன்னீங்க, ஆனா அது நடந்துருச்சு. அப்ப அதை வச்சு பார்க்கும் போது உங்க குணத்துக்கு இணையான குணம் என்னால என்ன பண்ண முடியாது, என்னால எனக்குள்ள வர வைக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போயிருங்க. நான் பாவியாகிய மனுஷன். நமக்குள்ள வரக்கூடிய சில சோர்வுகள் நம்மளை அப்படித்தான் பின்தள்ளிடும், கண்டுபிடிச்சிருவோம், ஆனா கடைசியில ஒத்துக்குறோம் என்னால முடியாது. ஆனா கர்த்தர் இயேசு விட்டாரா பேதுருவேன், நீ இருக்கிறத விட்டுட்டு வந்துரு அவ்வளவுதான். அந்த விட்டுட்டு வந்துருதுன்றத நம்ம இந்த பாயிண்ட்ல எப்படி எடுக்கலாம்னா, காமிக்கிறார் பாத்தீங்களா அடையாளங்கள். நினைக்கிறீங்களா கர்த்தருக்கு முன்னாடி என்னால முழுசா மனத்தாழ்மைப்பட்டு அவர் எதிர்பார்க்கிற தாழ்மையை என்னால காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமா? அதுக்குத்தான் தேவன் என்ன பண்றாரு, அதை பிச்சு பிச்சு காமிக்கிறார். பிடிவாதங்கள் தூக்கி போடுங்க, மற்ற சகோதர சகோதரிகளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, மதிப்பு கொடுத்து நடந்துக்குங்க. இதெல்லாம் மனத்தாழ்மைக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய பாதைகள், அந்த முன்னேற்றமான வழிகள். மன்னிக்கிற விஷயத்துல, பொறாமை தன்மையில, எல்லாவற்றிலையும் நம்ம முன்னேற்றம் அடையணும். அப்ப அதுதான் நம்ம பார்க்கிறோம். பேதுருட்ட சொன்னது போல, நீ வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நிச்சயமா நம்ம தேவனுக்கு முன்னாடி காமிக்கும் போது ராஜ்யத்துல நம்மளை நிறுத்தி இந்த முழு உலகத்தையும் இந்த மனுகுலத்தையும் சீர்படுத்தக்கூடிய வேலையை தேவன் நம்ம மூலம் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதுலாம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறதை அந்த உயித்து ஆராய்து, தீர்க்கதரிசிகள் சொல்ற அந்த வார்த்தை, உயித்து ஆராய்ந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளை விட்டு வெளியில போடணும். ஏன் தெரியுங்களா, இவ்வளவு செயல் செஞ்சாலும் தேவன் இவ்வளவு நிதானமா இவ்வளவு அருமையா நம்மளுக்கு வெளிப்படுத்தி, தகுதி இல்லாது நம்ம நின்னா கூட, கலங்கி நின்னா கூட, மறுபடியும் பிடிச்சி நம்மளை எதுக்கு நிறுத்துறாருன்னா, இவருக்கு நம்மளை அழைக்கும் போதே எல்லாமே தெரியும். நம்ம யாரு, எப்படிப்பட்டவங்க, எந்த வருஷத்துல எந்தெந்த வேலைகள் பண்ணுவோம், எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய முரட்டாட்ட தன்மைகள் எப்படி இருக்கும், கீழ்படியாம எப்படி இருக்கும், எல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை பத்தி எடுத்து படிங்க, வசனம் 1 கொரிந்தியர் 1:27. அப்ப பாருங்க, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல யார தெரிந்து கொண்டார், பைத்தியமானவைகள். அப்ப நம்மளுக்கு என்ன பேரு, பைத்தியக்காரர்கள் சொல்றோம். தேவன் பார்வையில யோசிங்க, மனுஷர்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்ல, தேவன் நம்மளை கனந்தா பண்ணி வைப்பார். அப்போ இந்த பாயிண்ட் நீங்க எப்படி எடுக்கலாம்னா, இதுல அநேக விளக்கங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா நம்ம இதை யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. சத்தியத்துக்குள்ள வருவதற்கு நம்ம ரொம்ப பிரயாசம் எடுத்தோமா, சத்தியத்துக்குள்ள வருது ரொம்ப ஈஸியா, எப்படி ஈஸியா வந்தோம், சாத்தா நம்மளை எப்படி விட்டுட்டாரு, ரொம்ப ஈஸியா எப்படி விட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் வராங்க இல்லைங்களா, பாடம் கேட்கறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா கடைசியில அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம மட்டும் எவ்வளவு ரொம்ப ஃப்ரீயா எல்லாம் உள்ள வந்தோம், ஏதாவது விசேஷம் இருக்குதா நம்ம மட்டும் அப்படின்னா, இதை இந்த ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணி பாரு. இந்த உலகம் சாத்தான் கையில இருந்து, சாத்தானுடைய தந்திரத்தினால இந்த முழு உலக ஜனங்களும் பிடிக்கப்பட்டு, அவனுடைய தீமைக்கு உடன் பங்காளிகளா முழு உலகம் இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்த நம்மளை கூட இந்த உலகம் அநேக நேரத்தில் என்ன செய்யல, மதிக்கல. பணத்துல எத்தனையோ திறமைகள் அடிப்படையான விஷயத்துல அநேக காரியங்களை அந்த உலகம் நம்மளை கண்டுகொள்ளல. ரொம்ப சொற்பமான சிலர் தான் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்போம் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. ஆனா அநேகர் நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, ஒன்றுக்கும் உதவாதவர்களா தான் இருந்திருப்போம். அந்த ஒன்றுக்கும் உதவாதவர்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாத்தான் கூட நம்மளை விட்டுட்டார், இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியான முறையில அவர் கூட நம்மளை சூஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு தகுதி இல்லாதவங்களா தான் இருந்தோம். அதுதான் வார்த்தை பாக்குறோம். இந்த உலகத்துல நம்ம யாரா இருந்தோம், பைத்தியக்காரர்களா இருந்தோம். நீங்க அப்படி இருந்தீங்களோ இல்லையோ, நம்ம அப்படிதான் இருந்தோம். எந்த விதமான ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பொருட்டுனே நினைக்கிறது, சொந்தங்களுக்கு மத்தியில போனாலும் நம்மளுக்கு அதான் நிலைமை. இப்பதான் நம்மளை பாக்குறாங்க, முன்னாடி அப்படி இருந்தா இப்ப இப்படி ஆனா எப்படி ஆனா. ஒருவேளை சத்தியத்துல வர்றதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா, நம்ம தூத்துக்குள்ளே வந்திருக்க முடியும். அப்ப இந்த முழு உலகமும் கண்டுகொள்ளாதவர்களா தான் நம்ம இருந்தோம். ஆனா தேவன், நம்மளுடைய தகப்பன், அவருடைய குமாரன் மூலம் நம்மளை தேடி வந்தார், நம்மளை அவர் அழைக்கிறாரு. யோசிங்க, தீமை செய்யறதுக்கே கூட நம்ம தயார் இல்ல, நம்மளை வச்சு ஒன்னும் பண்ண முடியலன்னும் போது, நம்மளை கூட்டிட்டு வந்து நன்மை செய்ய வச்சு நல்ல குணங்களை நம்மளுக்குள்ள டெவலப் பண்றதுன்றது அது சாதாரண விஷயமா? கண்டிப்பா சிரமம்தான், கஷ்டம்தான். ஆனா என்ன, அப்போ முறையில தேவன் நம்மளை அழைக்கிறாரு. அதனாலதான் எப்படி கம்பாரிசன் கொடுக்கிறார் பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அநேகர் சொல்றாரு, நீங்க பைத்தியக்காரரா தான் இருக்கீங்க, நீங்க ஞானவான்கள் இல்ல, இந்த உலகத்தின்படி நீங்கள் செல்வவான்கள், மற்ற யாருமே நீங்க இல்ல சொல்ற. அப்ப என்ன தைரியத்துல தேவன் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா, வசனம் எடுத்து படிங்க, ரோமர் 4:17. பாருங்க, இந்த இடத்துல தேவன் பற்றிய ஒரு டெபனிஷன் எப்படி இருக்கு, தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறார். ஒன்றும் இல்லாமையில இருந்து உருவாக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவன்கிட்ட தான் இருக்கு. அந்த அவருடைய வல்லமையில தான் நம்மளை என்ன பண்ண போறார் தேவன்னா, கெட்டதுல கூட கெட்டிக்காரர்களா இல்லாத நம்மளை நல்ல விஷயத்துல தலை சிறந்தவர்களா, உண்மையான அந்த சுபாவங்கள்ல நல்ல குணலட்சணங்கள்ல தேறினவங்களா நம்மளை தேவன் மாத்த போறாரு. மனுஷர்கள் இல்ல, தேவனால அது முடியும். இதுக்கு ஆதாரமா நீங்க வேதத்துல புதிய ஏற்பாட்டில் எடுத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் பார்க்கலாம். சில ராஜ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவன் கர்த்தர் மூலம் சொல்லும் போது சீசர்கள் உடனே கேட்கிறாங்க, அப்ப முடியாதா? எப்படி முடியும்? மனுஷரால முடியாது, தேவனால முடியும். உங்களை காக்கிறதுக்கு, கடைசோரியே உங்களை மாசத்துல உங்களை போய் நிறுத்துறதுக்கு மனுஷ முயற்சினால முடியாது, தேவனால கண்டிப்பா முடியும். அப்ப அந்த முறையில நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள வந்தோம்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் சில விஷயங்களை காமிக்கிறார் நம்ம கிட்ட. நம்மளை பத்தி தான் பேசுறாரு, வேற யார பத்தியும் பேசல. ஒருவேளை முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்த உடனே கடைசியில வந்துடும், ஆமா உண்மைதான், என்கிட்ட தான் இருக்கு, நான் அப்படித்தான் இருக்கிறேன். அப்ப கடைசி என்ன கேட்கிறாருன்னா, அதை விடணும், விடுறதுக்கு என்னால அவ்வளவு சீக்கிரம் முடியாது, நான் அவ்வளவு நல்லவன் இல்லைன்னா தேவன் சொல்றாரு வர வைக்க முடியும், நம்மளை உருவாக்க முடியும், அவரால் எதையும் செய்ய முடியும், எந்த மனுஷனையும் எடுத்து நிறுத்துவதற்கு நம்ம தேவனால முடியும். அதனாலதான் அவர் நினைச்சுதான் நம்மளை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம அழைக்கப்பட்டது உண்மைனா அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கட்டும். நிச்சயமா நான் தேவனுக்கு முன்பதாக ஒரு மனத்தாழ்மை உள்ளவனா அந்த பூமியில வாழ முடியும். அந்த மனத்தாழ்மை வெறும் வெளி தோற்றத்துல மாத்திரம் இல்ல, உண்மையான இருதயத்திலும் எனக்குள்ள வரும். எப்படி வரும்? இந்த விஷயங்களை முதல்ல எடுக்கலாம். பிரதர், இன்னும் சில விஷயங்களை சேர்க்கலாமே, நீங்க விரோதமான குணங்கள் சொல்லும்போது இன்னும் சேர்க்கலாமே. இப்போதைக்கு இதை பார்ப்போம், இப்போதைக்கு காமிச்சிருக்கிற விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணுவோம் லைஃப்ல. நாலே நாலு விஷயங்களே, ரொம்ப சின்ன விஷயங்கள் சொல்ல முடியுங்களா? நாலு. ஃபர்ஸ்ட், கோபமா இருக்கீங்களா என் மேல? ஏன்னா அதையும் அப்புறம் சேர்த்தல். ஃபர்ஸ்ட் வைராக்கியம், நெக்ஸ்ட் மற்றவர்களை மதியாமை, மூணாவது மன்னியாமை, நாலாவது போறா. இந்த நாலு விஷயங்களே உண்மையிலேயே அது பெருமையினுடைய சாயல், மனத்தாழ்மையினுடைய எதிரிகள், எதிரடையான குணங்கள். அதுதான் நம்ம காமிச்ச வசனத்துல எல்லாம் அந்த வசனத்துக்குள்ள வீண் புகழ்ச்சி, வீண் பெருமை, இந்த வார்த்தைகள்லாம் அடங்கிரும். அப்ப இதை புரிஞ்சிட்டு இந்த நாலு முதல்ல பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணி அதன்படி வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் கேட்கிறாரு மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மையை நம்ம காண்பிப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு, தேவனுக்கு முன்பதாக எடுத்து நிறுத்துவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா, இந்த கெட்ட குணத்தை நம்மளை விட்டு வெளியேற்றுவதுதான். அதுதான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு நாளை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததற்குரிய நோக்கம். உண்மையிலேயே வார்த்தை இருக்குதே, தேவனுடைய வசனங்கள் அது வெறுமையா போறது? அப்ப உண்மையிலேயே இந்த நாள் மற்றும் இந்த நாளில வந்தக்கூடிய சத்தியங்கள் அது தேவன் அனுப்பினார் சொன்னா, அது வெறுமையா திரும்பாம வைப்பதற்கு நம்ம எல்லாரும் தான் காரணமா மாறணும். அப்ப அதன்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்போம். உண்மையான அந்த ஸ்வாப வளர்ச்சியை நமக்குள்ள காண்பித்து, இங்க மாத்திரம் இல்ல ராஜ்யத்திலையும் கர்த்தருடையவங்களா நம்ம நிற்பதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் இறக்கும் பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு கூட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.